வசனம் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லியிருக்கிறார்களே, அதைப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள்.
நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு நம்ம போனோம்னா, அந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்ணோம்னா, அந்த இடத்த விட்டு வருவதற்கு நமக்கு ரொம்ப விருப்பமே இருக்கிறது இல்லை இல்லைங்களா? ரொம்ப பிடிக்காது, அங்கேயே இருக்கலாமா அப்படின்னு தோணும். நம்ம பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு போனோம்னா அது பெரிய அவங்கள அடம் பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி தான் ஆகும். அது ஸ்டப்பனா அவங்க அங்கதான் இருக்கணும்னு விரும்புவாங்க, இழுத்துட்டு வர மாதிரி. இந்த மறுரூப காட்சியை நம்ம போன 2 வாரமா நம்ம பார்த்துருக்கோம். அந்த வசனங்கள்ல 1 முதல் 8 வரைக்கும் எனக்கு ஒரு விதத்துல அப்படித்தான் ஒரு ஒரு ஃபீலிங். ஏன்னா அந்த இடத்த விட்டு, அந்த காட்சியை விட்டு நம்ம நகரணுமே. பேதுரு சொன்ன மாதிரி நம்மளும் ஒரு கூடாரத்தை போட்டுக்கிட்டு அங்கேயே இருந்திருந்தா, அங்கேயே இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு முழு அதிகாரம் அதை பத்தி விவரமா இருக்கக்கூடாதா? இயேசுவுடைய மகத்தான மகிமை வெளிப்படுகிற ஒரு காட்சி, தேவகுமாரன் அடிமை கோலம் எடுத்த, தாழ்வின் கோலம் எடுத்த தேவகுமாரனுடைய மகிமை பிரகாசமா வெளிப்படுற ஒரு ஒரு காட்சி. பழைய பாடலையே மிக உன்னத உயர்ந்த மனிதர்களான மோசே எலியா தென்படுகிற ஒரு காட்சி, பிதாவாகிய தேவன் யெகோவா ஆகிய தேவன் தன்னுடைய மேகத்துல, மகிமையான மேகத்துல வந்து அங்க சாட்சி கொடுக்கிற ஒரு காட்சி வந்து, அதுல படிக்கிற பாடங்கள். போன வாரம் உங்களுக்கு எப்படியோ தெரியல, நான் திருப்பி திருப்பி அந்த பாடங்கள் மனதுல எனக்கு சில நேரங்கள்ல தூக்கம் கூட இல்லாம உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற விதங்கள்ல அந்த பாடம் இருந்துச்சு. தேவகுமாரன் உற்சாகப்படுத்துவதற்கு, நம்மளுடைய மீட்பின் விலையை கொடுப்பதற்கு, எவ்வளவு கஷ்டமான வேலையை செய்வதற்கு பிதாவாகிய தேவன் எந்த அளவுக்கு அவர் ஊக்கப்படுத்தி அவர் அனுப்புறார் என்ற ஒரு பார்வை, இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு வேலை அவங்க கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு நம்மளுடைய சீரழிவுல, பாவத்துல நம்மளை காப்பாத்துவதற்குன்னு அங்கேயே உட்காந்துதான் இருக்கலாம் நமக்கு வருது. நம்ம அந்த பிள்ளைகள் மாதிரி இல்லைங்களா, அடம் பிடிச்சி அந்த பிள்ளைகளை நம்ம எடுத்துட்டு வர மாதிரி எனக்கு ஆகுது. அடம் பிடிச்சி இந்த பகுதியை விட்டு நம்ம போகணும், பிரியணும். ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த இடத்துல கூடாரம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கல, ஒரு சும்மா ஒரு கிளிம்ஸ் தான், பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்குதான் அந்த பகுதி நமக்கு போட்டிருக்கு. ஏன்னா அதை பார்த்து விட்டு அங்க இருக்க கூட இல்லை, அவர்களை சீஷர்களை உடனடியாக அவர் கீழே கூட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். அவங்க கீழே வராங்க. இது ஏன்னா இது மகிமையின் நேரம் இல்லை, மகிமையில மெய்மறந்து இருக்க வேண்டிய காலம் இல்ல, மகிமை வரப்போகுது. இந்த மலை இல்ல, மகிமை வந்த பிறகு அவருடைய பிள்ளைகள்லாம் சியோன் மலையை ஏற போறோம். சியோன் மலையில நித்தியமா என்ன வேலை, இதைதான் நம்ம பார்க்க போறோம். இயேசுடைய மகிமையான பிரகாசத்தையும் அவருடைய மாட்சிமையும் மகிமையும் அவர் நமக்கு செஞ்ச காரியங்களையும் நமக்காக எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்து 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 நித்தியமெல்லாம் அவர் துதிக்க போற ஒரு காலம் வரப்போகுது. அந்த மலையில நம்ம இறங்க வேண்டியது அது நித்தியமா இருக்க போறோம். ஆனா இப்போ அதனோட ஒரு ஒரு கிளிம்ஸ், ஒரு காட்சி நமக்கு காணப்படுகிறது. அந்த காட்சியை கண்ட பிறகு ஆண்டவர் அந்த இதுல இருந்து இறங்கி வரார். இறங்கி வரும்போது சீஷர்களோடு இறங்கி வரும்போது நாமளும் அவர்களோடு இறங்கி வரணும். அவங்க இறங்கி வந்து ஆண்டவருக்கும் சீஷர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, வேலைகள் இருக்கு மகிமை அடைவதற்கு முன்பதாக. அதே மாதிரி நமக்கும் தான், நம்ம ஒரு காட்சியை கண்டுட்டு இப்போ வரோம், கீழே வரணும். கீழே வந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு, அதை பார்க்கணும். நம்ம வளர வேண்டிய காரியங்கள் இருக்கு, அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மகிமை வரப்போகுது. இந்த அசாதாரணமான அனுபவம், மறுரூப அனுபவம் ஆன பிறகு கீழே வர வேண்டிய நேரத்தில் இந்த உயர்ந்த மலை, அந்த மலை ஏறி போயிருக்கிறாங்க, இப்ப இறங்கி வரணும். ட்ரெக்கிங் எல்லாம் நீங்க போயிருக்கிறீங்களா, மலை மேல ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு ஏறணும் இல்லைங்களா, கையில பிடிச்சிட்டு மலை இறங்குறதுன்னா ஏறி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. நம்ம நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இல்லை, ரொம்ப கஷ்டம் இறங்கி வரணும் இல்லைங்களா. அந்த ட்ரெக்கிங் எக்ஸசைஸ்ல ரெண்டு பேரும் ஆண்டவரும் அந்த மூணு சீஷர்களும் கீழே வரும்போது அவங்க அவங்களுடைய நினைப்புகள் அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்னு நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஆண்டவர் வந்து தன்னுடைய பிதாவாகிய தேவன் மிக அருமையான உறுதிய ஆற்றலை பலத்தை கொடுத்து அனுப்புறாரு. ஆண்டவருடைய முகம் மிகுந்த பிரகாசத்தோடு ஆனந்தத்தோடு ஒரு உறுதியோடு வைராக்கியத்தோடு நான் எருசலேம் போகணும்னு இறங்கி அவர் வந்துகிட்டு இருக்கிறார். மிக பிரகாசமா சமாதானமா ஒரு முகம் இருக்கும். அந்த கேமரா அப்படியே திருப்பி பார்த்து சீஷர்களுடைய முகம் பார்த்தோம்னா பசில்டுன்னுவாங்க இங்கிலீஷ்ல, பசில்டுனா தமிழ்ல ஒரு குழம்புன முகம் சரிங்களா, குழம்புன முகம். ஒரு பசில்னா நம்ம சில பேர் நீங்க பசங்க செஞ்சிருக்கலாம், ஒரு பெரிய பொம்மையை வந்து பீஸ் பீஸா வெட்டி அதுக்கப்புறம் ஒன்னா கோக்கணும், அது பீஸ் பீஸா கோத்த உடனே படம் வரும். அதெல்லாம் கோத்துட்டு ஒரு அஞ்சு மூணு வண்டி எங்க ஃபிட் ஆகுதுன்னு தெரியலையே, ரொம்ப இது எங்க இங்கேயா இங்கேயான்னு நம்ம தலையெல்லாம் குழம்பு, தலையெல்லாம் கொஞ்சம் மூஞ்செல்லாம் சுருங்கி பசில்டு, அப்படித்தான் அவங்க முகம் இருக்கு. எல்லாம் ஆச்சரியம், இவ்வளோ அதிசயமான காட்சிக்கு அப்புறம் சோகமா அவங்க முகம் பசில்டா இருக்கு. ஏன் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஒரு சம்பாஷணை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் தன்னுடைய சீஷர்களுக்கும் மத்தியில நடக்கிற ஒரு சம்பாஷணை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை தீர்வு செய்கிற ஒரு சம்பாஷணை. இந்த மறுரூப காட்சி அதிசயமான காட்சி படித்த பிறகு உடனடியாக இந்த காட்சி வருதே அப்படின்னு நாம் படிக்கும் போது என் முகமும் பசில்ட் ஆயிடுச்சு, பசில்டா குழம்பி இதுல நான் என்ன பிரசங்கம் பண்ணுவேன், இதில் நான் என்ன பயன்பாடுகளை கொண்டு வருவேன். ஆண்டவர் குழப்பம் அவங்களுக்கு அந்த குழப்பத்தை அவர் தெளிவுபடுத்துறாரு. இது என்ன பண்றது, இதை வேகமா பார்த்துடலாமா, இதை ஸ்கிப் பண்ணலாமான்னா பரிசுத்தாவியானவர் நம்மளை விட ஞானமானவர், அந்த நம்பிக்கை இருக்கணும் வேதத்தை படிக்கும் போது. நம்மளை விட ஞானமானவர், வேதத்துல எழுதின வசனங்கள் மாத்திரம் இல்லை அதனோட முறையும் இதுக்கு அடுத்து இது அப்படின்னு அவர் எழுதுறதும் ஆவியால் நாள் ஏவப்பட்டு நம்முடைய மிகுந்த நன்மைக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம வேர்ஸ் பை வேர்ஸ் ப்ரீச்சிங் அதை விடுறது இல்லை இல்லைங்களா. ஏன்னா அது வெறும் வசனங்களை ஏவுனது மாத்திரம் இல்லை ஆவியானவர், அந்த முறையும் அவரு தான் ஏவி இருக்கிறார். இப்படித்தான் முறையாக வசனம் வரணும். அப்படி ஏவன ஆவியானவர் நிச்சயமாவே நம்ம ஜபத்தோடு வாஞ்சியோடு படிச்சனும் பல பாடங்கள் நமக்கு இதுல படிக்க முடியும். இது மறுரூப காட்சி மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கா ஒரு ஆர்வமா இல்லாம இருந்தாலும் இந்த பகுதி நமக்கு மிகுந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியும் அறிவும் வளருவதற்கு மிகுந்த பிரயோஜனமான பகுதி, அதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதனால நம்மளும் அந்த மறுரூப காட்சியை விட்டு ஆண்டவரோடு இறங்கி வருவோம், அந்த மலை இறங்கி வர சொல்றோம். உங்களை மூணு தலைப்புல இந்த பகுதியை நம்ம படிச்சுக்க பார்க்கணும். முதலாவது இந்த பகுதியில் இந்த மூணு சாட்சிகள், பேதுரு யோவான் யாக்கோபு ஆண்டவரோடு போன மூணு சாட்சிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கண்டிப்பான கட்டளை, கண்டிப்பான கட்டளை அதான் பார்க்கிறோம். ரெண்டாவதாக அந்த கட்டளைகளுக்கு அந்த மூணு சாட்சிகள் கீழ்ப்படிவதும் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு வருகிற ஒரு குழப்பம் அதை பார்க்க போறோம். மூன்றாவதாக அவங்களுக்கு வருகிற குழப்பத்தை ஆண்டவர் எப்படி தீர்க்கிறார் என்றதை பார்க்க போறோம். வெரி சிம்பிள் இல்லைங்களா, மூணு தலைப்பு. முதலாவது அவர் கொடுக்கிற கட்டளை, கண்டிப்பான கட்டளை. ஒன்பதாவது வசனம், அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இச்சாஸ்தன் அவர்களுக்கு கட்டளைட்டு ஸ்ட்ரிக்டா கட்டளைட்டு என்ன சொல்றாரு, இந்த காட்சியை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது. உங்களால யோசிக்க முடியுமா, கற்பனை பண்ணி முடியும், இவங்க மலையிலிருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவருடைய மகிமையை பார்த்த இவங்களுக்கு இந்த கட்டளை எப்படி இருந்திருக்கோன்னு உங்களால யோசிக்க முடியுமா. இவங்க தங்களுடைய சொந்த கண்களால, சரீர கண்களால இதுவரைக்கும் தங்க வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரு காட்சி. ஏன் இதுவரைக்கும் எந்த மனுஷனோ எந்த மனுஷியும் பார்க்காத ஒரு காட்சி. தேவ குமாரன் தன்னுடைய முழுமையான பிரகாசத்தின் வல்லமையில வெளிப்படுறார். அவருடைய திரை திறக்கப்பட்டு அவருடைய முகமும் சரீரமும் பயங்கரமா பிரகாசித்த ஒரு காட்சி. அவங்க பழைய ஏற்பாடுலயே உச்சகட்ட மனிதர்களாக நினைக்கிற எலியா மோசேவை கண்ட ஒரு காட்சி. இது வரைக்கும் பழைய பாடல படிச்சுதான் இருக்கிறாங்க, தேவனுடைய மேகம் மேகம், அந்த மேகத்தை சாட்சால் கண்ணால் கண்ட அந்த மேகம் வந்து இவர்களோடு பேசி, இவர்தான் என் நேசகுமாரன் இவர்களுக்கு செவி கொடுங்க என்று சொன்ன ஒரு காட்சி எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த காட்சியை கேட்ட இவர்கள் காட்சிகள்ல காட்சியெல்லாம் இந்த மாதிரி ஒரு காட்சி. ஏன் மோசே கண்ட காட்சியை விட பெரிய காட்சி இது. ஏன் மோசே ஒரு முச்செடியத்தான் எரியிருந்த பார்த்தார், அதுல இருந்து சத்தம், அதை விட பெரிய காட்சி. எல்லா பழையற்பாடு இஸ்ரவேல் ஜனங்க கண்ட காட்சி, தீர்க்கதரிசிகள் கண்ட எல்லாத்த விட மிக உச்சகட்ட காட்சியை கண்ட இந்த மக்கள், இவர்களுடைய இருதய மன நிலைமை எப்படி இருக்கும் அதை கண்ட பிறகு உங்களால் யோசிக்க முடியுமா? பாடி அவங்க உள்ளமெல்லாம் அதை நினைச்சி இருதயமெல்லாம் நிறைஞ்சி போய், ஒரு நமக்கு என்ன ஒரு திராட்சை ரசம் நிறைஞ்சு போன ஒரு துரத்தி மாதிரி, அந்த உதாரணம் நமக்கு தெரியாது இல்லைங்களா? என்னங்க சொல்றீங்க? நமக்கு சொல்ல ஒரு ஒரு சோடா பாட்டில் இல்லை ஒரு பெப்சி பாட்டில், அதை ஃபுல்லா ஆட்டிட்டு நம்ம வச்சோம்னா எப்படி இருக்கும்? அந்த கேஸ் உள்ள எப்படா கேப்பை துறப்போம், வெளியில பொங்கி வர்றதுக்கு காத்திருக்கிற மாதிரி தான் அவங்க இருந்து வெடிச்சிரும் போல இருக்கு. வெடிச்சிரும் ஏன் இறங்கி வந்து போய் தங்களுடைய சீஷர்களுக்கும் தங்களுடைய உறவினர்களுக்கும் என்னை யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? உலகத்திலேயே மூணே பேர் தாயா, அதுல நான் ஒருத்தன். இன்னும் பேதுரு சொல்லணுமா, ஒரு வாய் சும்மாவே இருக்காதே, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவரு சும்மா இருப்பாரா? போய் அவரு கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாரே. அவரு என்ன நினைச்சீங்க? அந்திரேயா, பிலிப்பு, தோமா, என்ன சும்மா வாங்க, நான் என்ன பார்த்தேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது அவரெல்லாம் முழிப்பாங்க. என்ன தலை கெட்டு போச்சுன்னு எனக்கு நினைக்கிறியா? ரெண்டு சாட்சிங்க இருக்கிறாங்க, யோவான கேளு, யாக்கோப கேளு, நாங்க பார்த்தோம், கண்ணால பார்த்தோம், இது உண்மை அப்படின்னு மனசெல்லாம் உருளாம் கொட்டணும், எல்லாருக்கும் போய் சொல்லணும்னு ஆர்வத்தோடு வந்திருப்பாங்க, வருவாங்க. அதோ மலை இறங்க வேண்டியது, ஏற வேண்டியது இல்லை இல்லைங்களா? குதிரை சார்ஜ்டு குதிரை ஓடுற மாதிரி ஓடிட்டு வந்திருக்கணும், ஓடிட்டு வந்து போய் சொல்லணும், எல்லோரோடு பகிர்ந்துக்கணுமே. என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு காட்சி! இப்படி ஒரு குதிரை மாதிரி அந்த மலைகள்ல இருந்து மூணு குதிரைங்க ஓடி வரும்போது ஆண்டவர் ஒரு கடிவாளத்தை போட்டு, அவங்க வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு கட்டுற மாதிரி ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன? இதை நீங்கள் ஒருவருக்கும் சொல்லக்கூடாது. பாடா பாய், என் ஆண்டவரே, எங்க மேல கோபங்கியும் இருந்தா எங்களை அடிச்சிருங்க, எங்களுக்கு தண்டனை ஏதாவது கொடுங்க. இப்படி ஒரு கட்டளையை கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன செய்வது? எங்களால இருதயமே வெடிச்சிரும் போல இருக்குது இல்லைங்களா? அவர் பேதுருக்கே அந்த இடத்துலயே மோசம் இருக்கிறார், ஒண்ணும் பயப்படல, என்னன்னு சொல்றாரு. இன்னும் கீழே வந்து சும்மா இருக்கணும்னா எப்படி முடியும் ஆண்டவரே? வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். இப்படி சொல்லிட்டீங்களே ஆண்டவரே, வெரி டிஃபிகல்ட். ஆனா ஒரு ஆறுதல் என்ன, அந்த கற்பனையில நிரந்தரமா இதை யாருக்கும் சொல்லாதீங்க, நான் ஒரு சொல்லல, ஒரு லிமிட்டேஷன், ஒரு ஒரு காலகட்டத்தை குறிக்கிறார். மனுஷகுமாரன் மரித்தோடிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும், மனுஷகுமாரன் மரித்தோடிருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் இதை யாருக்கும் நீங்க சொல்லக்கூடாது. அவங்க நிலையில நம்ம யோசிச்சு பார்க்கணும், அவங்களுக்கு என்ன புரியும், நமக்கெல்லாம் புரியுது. அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறாரு, அவங்களுக்கு தான் இதை பத்தி க்ளூவே இல்லையே. மனுஷகுமாரன் எப்பவோ நடக்க போது போல இருக்குது, அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா? என்ன சொல்றாரு இவருன்னு அவங்களுக்கு ஒரே இதுல உள்ளடக்கிய ஒரு கட்டளை என்ன? அவர் உயிர் தெழுந்த பிறகு இது தாராளமாக அதிகமாக இதை பத்தி நீங்க பேசலாம் இல்லைங்களா? அது வரைக்கும் யார் ஒரு ஆத்மாக்கும் உங்களை தவிர இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்னங்க இந்த பிரம்ம ரகசியத்தை போய் இப்படி வச்சுக்க சொல்லிட்டாரு, இதை போய் நம்ம என்ன சொல்றது? அவங்களுக்கு இது புரியாது, இது ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? அது போன அதிகாரத்திலையும் அப்படிதான் பண்ணார். 16:20 பேதுரு வந்து நீங்க தான் மேசியான பிறகு என்ன சொல்றாரு அவரு? 20:20
மனுஷனைப்படுத்தும்
இல்ல, 16:20 மத்தேயு 16:20 அதுல என்ன சொல்றாருன்னா, நான் தான் மேசியா என்று ஒருவருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். ஏன் இதை சொல்றாரு? சிம்பிள் ரீசன், அவர் வாழ்ந்த உலக காலகட்டம், ஒரு ஒரு அரசியல் மேசியாவை எல்லாரும் எதிர்பார்ப்பதனால, தவறான எண்ணம் மேசியா பத்தி கொண்டிருப்பதனால இவங்க அடக்க முடியாத குதிரையாக வெளியே போனாங்கன்னா ஊரெல்லாம் போய் சொல்லி விட்டுருவாங்க. ஒருத்தரை விடாம சொல்லி கூட்டத்துக்கெல்லாம் பிரசித்தம் பண்ணி பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன ஆச்சு தெரியுமா, நான் தான் இருந்தேன், நான் தான் பேசினேன், பெரிய பிரசங்கத்தெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஊரெல்லாம் சொன்ன பிறகு அனாவசியமான கலகமும் ஒரு புரளியும் ஏற்பட்டு இன்னும் சும்மா அடக்கிக்கிட்டு இருந்த கூட்டம், பெரிய கூட்டம் எல்லாம் சோறு போட்டு காத்துக்கிட்டு இருக்கிற கூட்டம் எல்லாம் வந்து இவரை கட்டாயப்படுத்தி அரசனாகுவதற்கு கட்டாயப்படுத்துவாங்க. அனாவசியமான கலகங்கள் ஏற்படலாம், தவறான மேசியா பற்றி என்ன இருப்பதனால். அதனால இதற்கு யாருக்கும் ரோமரை இவர் வீழ்த்தணும் அப்படின்னு அந்த தவறான ஜனங்கள் இவரை வந்து இதை பண்ணலாம்னு சொல்லி அதை செய்யறாரு. ஆனா உயிர் தெளிதற்கு அப்புறம் இது தெரிவித்தோம்னா என்ன ஆகும், வித்தழுதலுக்கு வரைக்கும் காத்துருங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்க முடியும், இவர் ரோமரை வீழ்த்துவதற்காக வந்த மேசியா அல்ல, ரோமரை ஜெயிப்பதற்காக வந்த மேசியா இல்ல, மரணத்தையே ஜெயிப்பதற்காக வந்தவர் இல்லைங்களா. ஒரு ஆவிக்குரிய மேசியா, இவர் அரசியல் பொருளாதார வீத இராணுவ மேசியா இல்ல, இவர் ஆவிக்குரிய மேசியா. இவர் அரசியல்ல இல்ல, பாவத்தை மரணத்தை நரகத்தை ஜெயித்து வர வந்த மேசியா என்ற அவிக்குரிய தன்மையை அப்ப புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா. அது வரைக்கும் யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த கட்டளை வந்து எனக்கு இதை பார்க்கும்போது நைட்டு நான் இதை யோசிச்சு உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்கணும்னு தான் தோணுச்சு. ஏ அவர் மலையில மாத்திரம் இல்லை, இங்க அவருடைய முகு மகிமையும் மலையில வெளிப்பட்டு இருந்தாலும் அவர் உறுதியா கீழே எதுக்கு வர்றாரு, நான் எருசலேம் போக வேண்டும், பல பாடுகள் பட வேண்டும், கொலை உண்டு மறி உயிர்த்தெழ வேண்டும். தேவகுமாரனுடைய இரட்சகருடைய சாந்த குணத்தை காமிக்குது. இவ்வளவு எல்லையற்ற வல்லமையும் மகிமையும் தனக்கு மலையில் வெளிப்பட்டாலும் அதை எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு ரகசியமா வச்சுக்கிட்டு உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய மீட்புக்காக சிலுவையில மறிப்பதற்கு அவமானம் அடைவதற்கு அதை மறைச்சுக்கிட்டு போறார் பாருங்க இல்லைங்களா. எல்லாத்தையும் மறைச்சு இவ்வளவு மகிமையை இவ்வளவு கனத்தையும் ரகசியமா வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டு நம்மளுடைய மீட்புக்காக அவமானத்தை அடைவதற்காக வாயில் முகத்துல துப்பு வாங்குவதற்காக கேவலத்தை அனுபவிப்பதற்காக அதை நோக்கி அவர் போகிறார். இந்த மகிமையெல்லாம் மகிமையை வெறுத்து இந்த காலையில வந்துச்சு இல்லைங்களா. மகிமையை வெறுத்து ஏழை கோலம் எடுத்து சாவை வென்ற வந்தவர், மறுஜென்மம் தந்தவர். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வசனத்திலயும் அதாங்க பேச்சு. நமக்கெல்லாம் குறி எதுல, சுயநலத்துல தான் குறி இல்லைங்களா. எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி கஷ்டம் இல்லாம இருக்கலாம், நான் எப்படி பெருசாகலாம், அதான் நம்முடைய குறி. இவருடைய குறியெல்லாம் என்ன தெரியுமா, என் மக்களுக்காக நான் எவ்வளவு அவமானத்தை அனுபவிக்கணும், பாடு அனுபவிக்கணும், அவங்களுக்காக தன்னை வெறுத்து தன்னை மறுதளித்து அந்த மரணத்தை போய் எப்படி, அதுல தான் குறி. இப்ப வர வசனங்கள்லாம் அந்த சீஷர்களும் அதுல இருந்து திசை திருப்ப திருப்ப பாக்குறாங்க, அங்கதான் கொண்டு வர்றாரு, அங்கதான் திருப்பி கொண்டு வர, அதான் அவருடைய குறிய. ஃபிக்ஸேட்டட்னு வாங்க இங்கிலீஷ்ல, அதுலயே குறியா இருந்தவர். என்ன அன்புங்க, இயேசுடைய அதிசய அன்பு. அவரை பத்தியே அவர் யோசிச்சது இல்லைங்க. அவர் வண்ண பாடு அவமானம் வரும், இதைத்தான் செஞ்சு முடிக்கணும்னு இல்லை, அதுக்காகத்தான் வந்தார். அவரை ஆராதிக்கணும், அதிசயமான அன்பின் தேவன். ஓகே, அவருடைய கற்பனையை பார்த்தோம். இரண்டாவதாக சீஷர்களுடைய கீழ்ப்படிதலும் அவருடைய குழப்பமும் நம்ம பார்ப்போம். பத்தாவது வசனத்தில், அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் கொடுத்த கட்டளை என்ன, நான் இப்ப பார்த்ததை யாருக்கும் சொல்லாதுங்க. இவங்க கேட்கிற கேள்வி என்ன, அப்படியானால் எலியா முந்தி வரணுமே அப்படின்னு சொல்றது என்ன, வேதபாரகர்கள் அப்படி சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்னா என்ன, நாங்க என்ன சொல்ற, நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரிதான் நமக்கு வரும். நீங்க இதை படிச்சீங்களா, எப்படி படிச்சுட்டு போவீங்க, பைபிள் இப்படித்தாயா, அப்படி குழப்பமா இருக்கும், நம்ம அடுத்தது போயிட்டே தான் இருக்கணும், இப்படியேதான் படிச்சு படிச்சு ஒன்னும் யோசிக்காம போறது. ஒரு இடத்துல பைபிள் நமக்கு தெளிவா இல்லையே, அதை நின்று அது என்ன போட்டிருக்குன்னு எத்தனை பேர் நீங்க யோசிக்கிறவங்க படிக்கிறவங்க, ஒரு இடத்துல தெளிவா இல்லைன்னா என்ன பண்ணணும், மத்த பகுதியை பார்க்கணும். இந்த ஒரு இடத்துல பைபிள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. சோம்பேறிகளுக்கு பைபிள் புரியக்கூடாதுன்னே அந்த நேரங்களில் அப்படி எழுதுற மாதிரி, ஒரு முயற்சி எடுக்காதவங்களுக்கு புரியக்கூடாதுன்னே அப்படி எழுதியிருக்கிறாரோ என்னவோ ஆவியானவர். ஒரு இடத்துல புரியலன்னா இன்னொரு இடத்துல அது தெளிவுபடுத்தியிருக்க, நீ முயற்சி எடுத்து பாரு. மற்ற பகுதி எது, மார்க்கை பார்க்கலாம், லூக்காவை பார்க்கலாம். லூக்கா இந்த பகுதியே இல்லை, இந்த இவெண்ட்டே இல்லை. மார்க்கை பார்ப்போம், மார்க்கை பார்க்கலாம். இதில் தெளிவுபடுதா? மார்க் 9:9 9:9 அதில் பார்த்தீங்கன்னா இதே வசனம் தான். அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள், ஆண்டவர் இது ஒருவருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு கட்டளை கொடுக்கிறாரு. 10th இன்ட்ரெஸ்டிங் வசனம், அதுதான் தெளிவு கொடுக்குது. மரித்தோர்லேருந்து எழும்புற வரைக்கும் இது சொல்லக்கூடாதுன்ன உடனே மார்க் 10 என்ன சொல்லுது? மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு பாருங்க, ஒரு ஒரு சீக்ரெட் தெரியுதுங்க. அவர் சொன்னதை பத்தி யோசிச்சிருக்கிறாங்க. திடீர்னு எலியாவை கொண்டு வந்துடல, அவங்க சம்பந்தம் இல்லாம. மரித்தோர்ல இருந்து எழுந்திருக்கிறதுன்னு ஏதோ சொல்றாரு இவரு, என்ன சொல்றாரு இவரு? இந்த வசனம் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, அவர் சொன்னதை இவங்க கீழ்படிச்சாங்க. ஏன்னா இப்பதான் மேகத்திலேருந்தே சத்தம் கேட்டாங்க. என்ன சத்தம்? இவருக்கு செவி கொடுங்க இல்லைங்களா. அவர் சொல்றாரு எனக்கு ஐயோ போய் சொல்லணும்னு இருக்குது, ஆனா மேகத்திலிருந்தும் சத்தம் வந்துருச்சு, நம்ம இவருக்கு செவி கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு புரியல, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஆனா உறுதியா இருக்கிறாங்க அதுக்கு செவி கொடுக்கணும். அவங்களுக்குள்ளேயே அந்த வார்த்தையை வைத்து கொண்டார்கள். ஆனா அவங்களுக்கு ஒரு குழப்பம், ஒரு கேள்வி, ஒரு ஒரு பசில், என்ன மரித்தோர்லேருந்து எழும்பணுன்றாரு, அது என்ன? பாருங்களேன், இதுக்கு முந்தினவே இந்த அதிகாரத்தில் இதை பத்தி சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, நான் எருசலேம் போக வேண்டும், பல பாடுகள் படிக்கப்பட வேண்டும், கொலை உண்டு உயிரோடு எழும்ப வேண்டும் சொன்னார். ஆனா இங்க அதை அதையெல்லாம் பாடெல்லாம் விட்டுட்டு வெறும் உயிரோடு எழும்ப வேண்டும். அங்க என்ன ஆச்சுன்னா, இது சொன்னது பட வேண்டும் பாடுகள் கொலை அதுலயே அவங்க டயர்டாயிட்டாங்க. உங்களுக்கு தெரியுதா, உயிரோடு எழும்புறது அவங்க யோசிக்கவே இல்லை. அதுலயே பேசுறோம், அவங்க பிடிச்சி கடிந்து கொள்ள கூட்டு போயிட்டாரு. அந்த உயிரோடு எழும்புறது அவங்க மைண்ட்ல ரிஜிஸ்டரே ஆகல, ஆனா இப்ப ரிஜிஸ்டர் ஆகுது. இப்ப அதை பத்தி யோசிக்கிறாங்க, என்ன உயிரோடு எழும்பணும்ன்றாரு. அது ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தோடு ரிஜிஸ்டர் பண்றாரு பாருங்களேன். அவருடைய ஞானமே அதிசயம், ஞானமே அதிசயம். தங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மாதிரி அதை பத்தி கேட்கறதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இல்ல. நேசி அவர் சாக போறாரு, உயிரோடு எழும்ப போறாரு கேட்கறதுக்கே விருப்பம் இல்ல. ஆனா இந்த சூழ்நிலையில அவங்க மைண்ட்ல அதை ஏற்றி ரிஜிஸ்டர் பண்ணணும். உதாரணத்துக்கு எங்க வீட்டில் எங்க பையனுக்கு அவன் வெளியே போய் இது கிரிக்கெட் ஆடணும், அகாடமிக்கு போகணும், கிரிக்கெட் ஆடணும், அதான் ஆர்வம் ஆசை. ஆனால் அவனை படிக்க வைக்கணும். நான் படிக்க வைக்கிறது நான் என்ன சொல்லுவேன், ஜான் நீ ரேஷ்னல் நம்பர்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆகிற வரைக்கும் நீ இன்னைக்கு கிரிக்கெட் ஆட போக முடியாது. போவே போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நீ ரேஷ்னல் நம்பர்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆகணும். அப்போ அவனுக்கு என்ன மனசில் உடனே வருது, எதை ரிஜிஸ்டர் ஆகுது? ரேஷ்னல் நம்பர், நான் வெளியே போகணும், ரேஷ்னல் நம்பர்ஸ்ல ரெஜிஸ்டர் இது எக்ஸ்பர்ட் ஆகணுமா? என்ன என்ன எப்படி ஆகுறது? அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆன்லைன் வீடியோஸ் இருக்கு, அதை நீ பார்க்கணும். மேக்ஸ்ல 2nd சாப்டர் ரேஷ்னல் நம்பர்ஸ், அந்த லெசனை நீ படிச்சுட்டு அங்கே இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா நீ எக்ஸ்பர்ட், அப்புறம் நீ தாராளமாக கிரிக்கெட் ஆட போகலாம். ஐயோ நான் கிரிக்கெட் ஆட போகணும் போகணும், ரேஷ்னல் நம்பர்ஸ்ல இப்ப என்ன மனசுல வருது? ஓகே ரேஷ்னல் நம்பர்ஸ்ல அதை யோசிக்கிறான், அதை பண்ணணும், அதை செய்யணும்னு அவனுக்கு வருது. அதே மாதிரி தான் ஆண்டவர், இவங்க ஆர்வத்தோடு போய் சொல்லணும், அவருடைய மகிமையை போய் ஷேர் பண்ணணும், இப்படி அடக்குறீங்களே. ஆண்டவர் என்ன பண்றார், நான் உயிரோடு எழும்புற வரைக்கும் பாடுபடுறதை சொல்லல, கொலை உள்றத சொல்லணும், உயிரோடு எழும்புறது அவங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு. உயிரோடு எழும்புறப்ப அப்புறம் சொல்லலாமா, அதுக்கப்புறம் போய் கிரிக்கெட் ஆடலாமா, எக்ஸ்பர்ட் ஆன பிறகு? அதே மாதிரி உயிரோடு உயிரோடு எழும்புறதுனா என்ன யோசிக்கிறாங்க, அவங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ற, அதை அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. வெறும் அது ரிஜிஸ்டர் ஆனது மாத்திரம் இல்லை, இது இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. பாருங்க, போன அதிகாரத்தில் இதை பத்தி யோசிக்கிறதுக்கே அவங்க விரும்பல, இப்போ அவங்க மைண்ட்ல பதியுது. அந்த கற்பனை என்ன அப்படின்றது அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கஷ்டமான கட்டளை அவர் கொடுக்கிறார். இந்த சூழ்நிலைகளுக்கு அவசியம் மாத்திரம் இல்லை, அவங்க மைண்ட்ல இதை ரிஜிஸ்டரும் பண்ணணும். பாருங்களேன், அருமையான கேள்வி. இப்பதான் அவங்களுக்கு நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. என்ன உயிரோடு எழும்புறதுனா என்ன? அதுக்கு பதில தேடினாங்கன்னா அவங்களுக்கு நிறைய காரியங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதை யோசிக்கிறாங்க, கரெக்ட் பர்ஃபெக்ட் கேள்வி, அதை கேட்கிறாங்க. இப்போ கேள்வி என்ன வரணும் அடுத்ததாக? இதை யோசிச்ச சீஷர்கள் தன்னோடு வந்து என்ன கேள்வி கேட்கணும்? நல்ல லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா, ஆண்டவரே நாங்க முட்டாளுங்க, எங்களுக்கு சரியா புரிய மாட்டேங்குது, நீங்கள் உயிரோடு எழும்புது, மனுஷகுமாரன் உயிரோடு எழும்புறதுனா என்ன அப்படின்னு எங்களுக்கு விளக்கி கொடுங்க, அதான கேள்வி இருக்கணும். ஆனா இந்த மார்க்லயே பாருங்களேன் என்ன கேள்வி வருது, திருப்பியும் அதே கேள்வி தான் வருது. அதுக்காகத்தான் மத்தேயுல அந்த கேள்வி வருது. எலியாவை பத்தி ஏன் கேட்கிறாங்க? வேத பாரகத்துல எலியா முந்தி வரணும்னு ஏன் சொல்றாங்க? ஏன் அந்த கேள்வி எடுத்துட்டு வராங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவர் ஆண்டவர் வந்து நான் உயிரோடு எழும்ப வேண்டும்னு சொன்னார். அந்த உயிரோடு எழும்பணும்னா அதை பத்தி யோசிக்கிறாங்க. நிறைய நேரம் இருந்துச்சு இல்லையா, இறங்கி வர்றது அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்றாங்க. அவர் உயிரோடு எழும்பணும்னா யார் தான் உயிரோடு எழும்ப முடியும்? உயிரோடு எழும்புறதுக்கு முதல்ல என்ன நடக்கணும்? இங்க சாகணும் இல்லைங்களா? அவர் சாக போறாரா? அப்போ அவர் போன அதிகாரத்துல பாடுபட வேண்டியது அவசியமா? இல்ல ரிவர்ஸா கால்குலேட் பண்ணி யோசிக்கிறாங்க, அவர் சாகணும் உயிரோடு எழும்பணும் அப்படின்னா இது இன்னும் ஃபிட் ஆகலையே. தங்கள் இதுவரைக்கும் தாங்கள் மேசியாவை பத்தி படிச்ச பாடங்கள்ல மறிக்கிறது பாடுபடுறது உயிரோடு எழும்புற மேசியாவே இல்ல. அதுல அவங்களுக்கு வேத பார்வைகள் கற்றுக் கொடுத்த மேசியாலாம் வேற மேசியா, அவங்களுடைய தியாலஜியே வேற. மகிமையோடு வருகிற மேசியா, அழியாத மேசியா, இஸ்ரவேலை அரசியல்ல பெருசா உயர்த்துகிற மேசியா, அதை பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தியாலஜிக்கு இது ஃபிட் ஆகல, ஃபிட் ஆகல. அவங்க அவங்களுடைய ஸ்கீம்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு மேசியா இல்லையே, எங்களுக்கு கிளியரா இல்லையே. அவங்க பக்கம் வந்து ரொம்ப நம்ம பக்கம் ரொம்ப ஈஸியா இருக்கு நம்ம உயிர்த்தெழுதலை பத்தி. ஆனா அவங்க பக்கத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும், ரொம்ப குழம்பி இருக்கு. அந்த குழப்பத்துல வருகிற ஒரு கேள்வி. அவங்க நேரடியா அவங்க கேட்க முடியா, கேட்காம ஏன் எலியா பத்தி கேட்கிறாங்கன்னா சுத்தி வளைச்சு வர்றதுன்றது, புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுமா, சுத்தி நேரடியா சில பேர் கேட்க மாட்டாங்க, சுத்தி வளைச்சு. இன்டைரக்டா கூட அவரு சாகுவாரு உயிரோடு எழும்புவாருன்ற பேச்சே வானம், அதை பத்தியே பேசுறது வானம். நமக்கு நம்ம போய் ஏதாவது சொல்ல போய் நம்மள பேதுரு திட்டின மாதிரி அப்பாலை இப்ப சாத்தானே சொல்லிடப்படாரு. அதனால நல்லா யோசிச்சு ஒரு கேள்விக்கு வந்திருக்காங்க, நம்ம மேல பழிவானா? இந்த வேதப்பாரர்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்க மேல பழிய போட்டுருவோம். இந்த வேதப்பாரகர்கள் மேசியாவை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்த பிளான் என்ன தெரியுங்களா? முதல்ல எலியா வருவார், அதுக்கப்புறம் மகிமையோடு மேசியா வருவார். அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, அதுதான் இந்த கேள்வி, புரியுதுங்களா? சுத்தி வளைச்சு இந்த பாயிண்ட்க்கு அவங்க கொண்டு வரல. இந்த பாயிண்ட் நேரடியா கூட இன்டைரக்டா, ஏன்னா அவங்க படிச்சுக்கிட்டது என்ன, அவங்க தவறா படிச்சுக்கிட்டாங்க. ஒரு சுத்தி வளைச்சு வர மாதிரி இப்பதான் பேதுருக்கு நல்லா அடி கடிச்சிச்சு. அதனால நம்மளும் அதே மாதிரி அவங்க சந்தேகத்தை தீர்க்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வேத பாரகர்கள் சொல்லி கொடுத்த போதகம் அதன்படி மேசியாவுடைய முதல் பாடம் என்ன தெரியுமா? எலியா வருவார், முந்தி அவர் வரணும். இது எங்க போட்டிருக்கு? பைபிள்ல போட்டிருக்கு, மல்கியா 3:1. உங்க சொந்த கண்களால் அதை பாருங்கள். வேதத்தை படிக்கணும்னா ஒரே பைபிளை திறந்து வச்சு நம்ம தூங்கிட்டே இருந்தோம்னா படிச்சுக்க முடியாது. அங்க இங்க திருப்பினாதான் நமக்கு பைபிள் புரிஞ்சுக்க முடியும். மல்கியா 3:1 படிங்க அந்த வசனம்.
இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார்.
இந்த வசனம் சொல்லுது, நான் வருவதற்கு முன்பதாக, கர்த்தர் வருவதற்கு முன்பதாக என்னுடைய தூதுவனை, என்னுடைய மெசஞ்சரை முன்னாடி அனுப்புவேன். மெசஞ்சர் அனுப்பாம நான் வரமாட்டேன், மெசஞ்சர் வருவார். அதே மல்கியா 4:5.
இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான்.
இது கிளியரா சொல்லுது, நான் வருவதற்கு முன்பதாக கர்த்தருடைய மகா பெரிதும் பயங்கரமான நாள். 1 இருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா 1 அவருடைய நியாய தீர்ப்பின் நாளை குறிக்குது. 2:3 வந்து அவருடைய சுகமளிக்கிற ஆசிர்வாதத்தின் நாள். இது எப்படின்னா அவருடைய சுகமளிக்கிற ஆசிர்வதிக்கிற மீட்பு தருகிற நாள், நியாய தீர்ப்புல முடிகிற போற அந்த கடைசி காலம், பயங்கரமான நாட்கள் வர்றதுக்கு முன்பதாக நான் என்னுடைய எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். இதான் அவர் வந்து என்ன செய்வாரு, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் பக்கம் திருப்புவார், பிள்ளைகளுடைய இருதயங்களை பிதாக்கள் பக்கம் திருப்புவார் அப்படின்னு அவருடைய ஊழியத்தை பத்தி இந்த போதகத்தை எடுத்துக்கிட்டு இந்த வேத பாரகர்கள் இதுல ஒரு பெரிய தியாலஜியே கட்டி இருக்கிறாங்க. இந்த காலத்துல நம்ம செய்யற மாதிரி அதே தான் அவங்க செஞ்சாங்க. இந்த காலத்துல கள்ள போதகர்கள் என்ன செய்யறாங்களோ அதே காரியத்தை தான் அவங்க செஞ்சாங்க. இந்த காலத்துல என்ன செய்யறாங்க, சர்ச்சுங்களுக்கு போனீங்கன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்றதும் உங்களுக்கு சொல்லி தர்றது இல்ல. நீங்க என்ன கேட்க விரும்ப வரீங்களோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லைங்களா. ஆண்டவர் இதாங்க, பைபிள் இதாங்க, ஆண்டவர் பத்தி இப்படித்தான் தெரிஞ்சுக்கணும், இப்படித்தான் நீங்க இருக்கணும்ன்றது இல்ல. நீங்க என்ன கேட்கறதுக்கு விரும்பியன்னு அருமையானவர்களே, வல்லமை, ஆசீர்வாதம், அபிஷேகம், குறைகள், அற்புதங்கள், அதே சொல்லி அங்க ஒரு வசனம், இங்க ஒரு வசனம், அதே தான் அந்த காலத்தின் போதகர்கள் என்ன பண்ணாங்க, வேத பாரகர்கள். அந்த அடிமைத்தன கோலத்துல ரோமர் கீழே இருக்கிற மக்கள், என் மக்களே, அருமையானவர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் அரசியல் மேசியாவாக நம்முடைய மேசியா வருகிறார். அவர் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து, உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, உங்களுடைய வியாதியிலிருந்து எல்லாவற்றையும் தீர்த்து எல்லாவற்றையும் சரி பண்ணுவார். அவர் வருவதற்கு அடையாளம் என்ன தெரியுமா, எலியா வருவார். எலியா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கையில எல்லாத்தையும் சீர் பண்ணுவார். அதுக்காகத்தான் எலியா வருவார். ஒரு அரசியல், ஒரு புரட்சிகராக, ஒரு அரசியல் சீர்திருத்தவாதியாக பட்சிக்கிற அந்த அருமையான தீர்க்கதரிசி வருவார். அதான் அடையாளம்னு ஒரு போதகத்தை ஏற்படுத்தி இருந்தான். அந்த ஆர்வத்தை, அந்த எதிர்பார்ப்பை தான் அவங்களுக்கு இருந்துச்சு. இது ரொம்ப ஃபேமஸ் போதகம். ஏன், போன அதிகாரத்திலேயே இயேசுவ என்னை யார் என்று மனுஷங்க சொல்றாங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, நீங்க தான் எலியா. அவங்க அப்படி நினைச்சாங்க, ஒருவேளை இதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு வந்திருக்காரு, இவர் மேசியா இல்ல, இவர் எலியா அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. எலியா முந்தி வரணும், தீர்க்க தரிசனம் சொல்லுது. ஆனா அது தவறாக அரசியல் விதத்துல எப்படி மேசியா பத்தி தவறா போதிச்சாங்களோ அதே மாதிரி தவறா இவங்க போதிச்சு தவறான எதிர்பார்ப்பை அவங்க ஏற்படுத்தினாங்க. அந்த கேள்வியை இந்த சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க. எங்களுக்கு இப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க, எங்களுடைய பிளான் படி. நீங்க ஒரு மேப் வச்சிருக்கலாம், மறிக்கணும், எருசலேம் போகணும். ஆனா எங்களுடைய ஐடியா, எங்களுக்கு கற்பித்த எங்க சண்டே ஸ்கூல்ல எங்க வினாவிடை போதகத்துல எல்லாம் என்ன இருந்துச்சு, மேசியா வந்து நம்மள எல்லா தீங்குல இருந்து, ரோமன் அடிமைத்தனத்துல இருந்து விடுவிப்பதற்கு முன்பதாக யார் வருவது, எலியா முந்தி வர வேண்டும். அதான் பதில். நாங்க படிச்சுக்கிட்டோம், அதை சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வந்தோம். அப்படின்னா அது எப்படிங்க பொருந்தோம், ஒரு குழப்பம். எல்லாம் தலைகீழா இருக்குதே நீங்க பண்ற பிளான். உங்களதான் மேசியான்னு இருக்கோம், உங்க கூட 2.5 வருஷம் வந்திருக்கிறோம், இங்க மலையில வந்து பார்த்தா இங்கதான் எலியா இருக்கிறார். ஆனா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, எலியா தான் முன்னாடி வரணும். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு பசில். இது ஃபிட் பண்ண முடியலையே எங்க மேப்ல, எங்களுடைய பசில ஃபிட் பண்ண முடியலையேன்ற குழப்பம், சம்திங் ராங், எங்களுக்கு குழப்பம். ஆண்டவரே, இது எங்களுக்கு குழப்பமா இருக்கு பாருங்களேன். அதான் உங்களுடைய கேள்வி, புரியுதுங்களா. ஆண்டவர் சொன்ன உயிர்த்தெழுதலை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பக்கமே போகாம தங்களுடைய போதகத்துல தெளிவுபடணும். அவர் மரித்ததை பத்தி எல்லாம் பேசாம இதை கேட்டிருக்காங்க. ஆண்டவருடைய யாருகிட்ட என்ன கேள்வி, அவர்கிட்ட கேட்கிறதா, அவருடைய பதில் பார்ப்போம். அதிசயமான பதில். 3 வகையில் அவர் பதில் கொடுக்கிறார். முதலாவது, ஒன்ன உறுதிப்படுத்துறார், ஒரு அவங்களே ஒரு கேள்வியை கேட்கிறார், அதுக்கப்புறம் விளக்கத்தை கொடுக்கிறார். முதலாவது அவர் உறுதிப்படுத்துறது 11வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். உறுதிப்படுத்துறார், ஆமா எல்லாவற்றையும். எலியா முந்தி வந்து, ஒரு பிரசன்ட் டென்ஸ் இல்லைங்களா, இன்டெஃபினிட் பிரசன்ட் டென்ஸ். அவர் வந்து, ஹி கம்ஸ், வந்து எல்லாத்தையும் சீர்படுத்துவது. வேத பாரகர்கள் சொல்லி கொடுத்த காரியங்கள் பைபிள் இருந்து தான் அதை பத்தி எடுத்து சொல்லி கொடுத்துருக்கிறான். கரெக்ட், பைபிள்ல இருந்து அதுக்கு அவர் வர்றது உண்மைதான். அதை ஒத்துக்கிற, அதை ஒத்துக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். இது உண்மைதான்ப்பா நீங்க சொன்னது. எங்கெங்க கேள்வி கேட்கிறாரு, ஒரு இடத்துல கிளியரா இல்லைன்னா இன்னொரு இடத்துல பார்க்கணும். மார்க் 9:12 படிங்களா.
அவர் பிரதியுத்தமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவர்
எங்களுக்கு வேத பாரகர்கள், வேதத்தையே கரைச்சு குடிச்சவர்கள் வந்து எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்களே, அது எப்படி? அவர் என்ன சொல்றாரு, அவங்க சொல்றது கரெக்ட்பா, நீங்க பைபிள் என்கிட்ட எடுத்துட்டு வரீங்களா, நான் சொல்றேன் கரெக்ட், அவங்க சொன்னது சரிதான். ஆனா நான் உங்ககிட்ட பைபிள் எடுத்துட்டு வரேன், நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். பைபிள்ல இருந்து எழுதி இருக்கிறதே இல்லைங்களா, என்ன எழுதி இருக்கிறது, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதி இருக்கிறதே, அது எப்படி? உங்ககிட்டயும் நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க மாத்திரம் இல்ல கேள்வி, நான் கூட கேட்கிறேன். நீங்க பைபிள் என்கிட்ட எடுத்துட்டு வந்தா நானும் பைபிள கேட்கிறேன் உங்ககிட்ட. மனுஷகுமாரன் பல பாடுகள் திருப்பியும் பாருங்களேன் எங்க கொண்டு வர்றாரு அவங்கள அந்த பாடுகள் அவங்க எதை பேச விரும்புறியோ அங்கத்துக்கு தான் கொண்டு வர. ஆண்டவர் வந்து அதுலயே யோசிச்சு பாருங்க, நான் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு இவ்வளவு பெரிய பாடுகள் வரும் அதை நினைச்சு பார்க்கவே எனக்கு ரத்த வேர்வு வரும்னா அதையே மத்தவங்க என்கிட்ட பேசினா நான் அதை பத்தி பேசாதீங்க இப்போன்னு சொல்ற நிலைமையில தான் நமக்கு தோணும் இல்லைங்களா, அதையே ஞாபகப்படுத்தாதீங்க எனக்கு சோர்வு ஆகும்னு. இந்த ஆண்டவர் பாருங்களேன், அவங்க வந்து அந்த டாபிக்கை மாத்தலாம் மாத்தலாம்னு பாக்குறாங்க, ஆனா அவரே அந்த டாபிக்கை கொண்டு வர. This is the amazing, incomprehensible love. புத்தி கெட்டாத அன்பு தாங்க. இவ்வளவு கஷ்டம் அவருக்கு அது பேசுறது, அதை பத்தி பேசுறது ரொம்ப விருப்பமா? எவ்வளவு அதை நினைச்சு பார்த்தே ரத்த வேறு சிந்திரவராச்சு, அதையே அதுலயே குறத்தா இருக்கிறார், அதுலயே குறியா இருக்கிறார். அதுவே நேசியா இங்க என்ன சொல்றாரு, அவர் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்பட வேண்டும். ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை, ரொம்ப ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம பயங்கரமா அவமதிக்கப்படணும், பயங்கரமா துப்பப்பட்டு கேவலப்பட்டு அடி வாங்கி உதைக்கப்படணுமே, அவமதிக்கப்படணுமே மனுஷகுமாரன்னு எழுதி இருக்கிறதே. என்ன சொல்றாரு அப்பா, வேத பாருங்கிறது உங்களுக்கு எலியாவை பத்தி சொல்லி கொடுத்தது கரெக்ட், ஆனா அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த விதம் வந்து ஒரு செலக்டிவா ஒரு தெரிவு செய்து சொல்லி கொடுத்தாங்க. முறையா கான் தேவனுடைய சித்தம் என்னன்றத வசன வசனமா உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அங்க ஒரு வசனம் இங்க ஒரு வசனம் உங்களுக்கு பிடிச்ச வசனங்களாக எடுத்து உங்களை குழப்பி வச்சிருக்கிறாங்க. முறையா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, உங்களுக்கு மேசியாவை பற்றிய அறிவு அவங்க சரியா சொல்லி கொடுக்கல. மேசியாவை பத்தி முறையா வேதத்துல படிச்சோம்னா அவர் பாடுபடுகிற ஊழியன், அவர் பல பாடுகள் படுவார் அப்படின்னு ஐசாயா 53 போட்டுல, ஏன் சங்கீதம் 22 என் தேவனே என் தேவனே என்ன ஏன் கைவிட்டீர்னு போட்டுல, எவ்வளவு வசனங்கள் போட்டிருக்கே அவரை பத்தி, அதெல்லாத்தையும் அவங்க விட்டுட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சங்கீதம் 2 மாத்திரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவர் வருவார், தேசங்களை ஆளுவார், இரும்பு கோளால் ஆளுவார், ஜாதிகளை கேள் கொடுப்பேன். சங்கீதம் 119 சொல்லி கொடுத்தாங்க, அவர் ராஜரீகம் ராஜா வருவார், அதை ஒண்டி சொல்லி கொடுத்தது, மத்ததெல்லாம் பிடிக்காது ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அது பேலன்ஸா இப்படி நீங்க சொல்றீங்க, மேசியா எலியா வரணும் முந்தி பைபிள் எடுத்து யூஸ் பண்றீங்க. நானும் சொல்றேன், பைபிள் எடுத்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மேசியா பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படணும்னு எழுதி இருக்கிறதே அது எப்படி? நீங்க சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. இந்த ஜனங்கள் தங்களுடைய உலக பிரகாரமான ஆவி இல்லாத ஒரு ஒரு அரசியல் நோக்கத்துல மாந்தீக எண்ணத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அதே ஒரு மாறுபாடான விபச்சார சந்ததின்னு அவரை திட்டுற, அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை, அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கேட்க விரும்பினாங்க. இந்த மாதிரி போதகத்தை கேட்க விரும்புற மக்கள் இருப்பதனால் அந்த மாதிரி கள்ள போதகம் அங்கேயும் இங்கேயும் எடுத்து தவறா வேதத்தை போதிக்கிற வேத பார்க்கிற உங்களுக்கு தவறா சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்க மகிமையதான் இன்னைக்கு இருக்கிற கதை தான் அன்னைக்கும். வேத எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங் யாருக்கு வேணும்? எத்தனை பேர் எக்ஸ்பாசிட்ரி ப்ரீச்சிங்னா, நான் போன வாரம் வாட்ஸ்அப்ல போட்ட மாதிரி எத்தனை கோடிக்கணக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. வசன வசனமா படிக்கிறதுனா என்ன, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டு நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை பிரசங்கம் பண்ணிட்டு போறது, அதே தான் அவங்க பண்ணாங்க. எழுதி இருக்கிறதே பாருங்களேன், எழுதி இருக்கிறதே 2 13 வசனத்துல என்ன சொல்றாரு மார்க் பாருங்களேன், அவங்களை யோசிக்க வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன பண்றாரு, ஆண்டவருடைய பதில் 3 இருக்கு. முதல்ல ஊர்ஜிதப்படுத்துற, ஆமாப்பா எளியா வரணும், ஓகே உங்களுக்கு ஒத்துக்கிற அவங்க சொன்னது. அவங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறாரு, அதே பைபிள்ல என்ன போட்டிருக்குது, மனிதகுமாரின் பல பாடுகள் படணும்னு போட்டிருக்கு. அது உங்க ஸ்கீம்ல எங்க வருது, உங்க பிளான்ல எங்க வருது, மேசியா பத்தி பிளான்ல? எவ்வளவு தவறா படிச்சுக்கிட்டீங்க பாருங்க, குறையும் அறையும் குறையுமா? இப்போ அத தெளிவு விளக்கத்தை கொடுக்கிறார். மார்க் 9:13 படிங்களா,
ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதி இருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
பாருங்களேன், எலியா வந்தாயிற்று, வெளியா வந்தாயிற்று, அவனுக்கு இஷ்டமான எழுதி இருக்கிறதே, அவனுக்கு எழுதி இருக்கிறபடி செய்த ஆயிற்று. அதேதான் மத்தேயுலயும் நமக்கு வருது, மத்தேயு 17:12 படிங்க. இந்த 2 மார்க்ல 12:13 ரெண்டு வசனங்கள்லயும் எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதேன்னு ஸ்கிரிப்சரை தான் கோட் பண்ற பாருங்களா, எழுதி இருக்கிறதே. மார்க் 17:12
ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார்.
ஓகே, நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க, அதை ஊர்ஜிதப்படுத்துற கரெக்ட் தான். உங்க ஸ்கீம்ல படி குழம்பி என்கிட்ட கேக்குறீங்க. நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன். மனுஷகுமாரன் பாடுகள் படுவார்னு எழுதி இருக்கிறதே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை கேட்டுவிட்டு எலியாவை பத்தி ஒரு கிளாரிட்டியை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க என்னென்ன விளக்கம்லாம் கேட்டிருக்கிறீங்களோ ஓகே, தவறலைக்காத ஒரு தீர்க்கதரிசியாக, கடைசி தீர்க்கதரிசியாக, அந்த மேக மோசேவும் அந்த எலியாவும் முந்ததாக நின்று பேசின ஒரே தேவனாக, அந்த மேகத்துல இருந்து இவருக்கு செவி கொடுங்க என்ற அதிகாரத்தோடு என்னுடைய சுப்ரீம் அத்தாரிட்டி, கடைசி இறுதியான தீர்க்கதரிசியாக நான் என் அதிகாரத்துல உங்களுக்கு சொல்லுகிறது என்ன? எலியா வந்தாயிற்று, வந்தாயிற்று. மூணு காரியத்தை, நாலு காரியத்தை பத்தி சொல்ற மார்க்கையும் நம்ம சேர்த்தனும். முதலாவது எலியா வந்தாயிற்று. வேத பாரதர் கரெக்ட், கர்த்தருடைய நாளுக்கு முன்பதாக எலியா வரணும், அவர் வந்தாயிற்று. பர்ஃபெக்ட் டென்ஸ், வந்தாயிற்று, முடிஞ்சிச்சு. ரெண்டாவதாக அவனை அறியாமல், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்தாயிற்று, எங்க வந்தாரு? இவங்க ஆவிக்குரிய குருட்டுத்தனத்துல, இவங்களுடைய ஆவிக்குரிய முட்டாள்தனத்துல, வேத அறியாமையில தங்களுடைய எலியாவை அவனை அறியல, அவனை அறியல. ஏன் எலியாவை பத்தி சொல்லும் போது இது ஜான் த பேப்டிஸ்ட பத்தி குறிக்கிறான்னு வரப்போது என்ன எலியா வந்து என்ன செய்வார்னு போட்டிருக்கு? தகப்பனுடைய இருதயங்களை பிள்ளைகள் பக்கம் திருப்பி, பிள்ளைகளுடைய இருதயங்களை தகப்பன் பக்கம், அது என்ன அரசியல் மாற்றமா போட்டிருக்கு? எல்லாத்தையும் சீர்படுத்துவார்னு வருது. அது இருதயம் திரும்புறது எதனால வரப்போது? மனம் திரும்புறதுனால தானே வரப்போது. இருதயம் திரும்புறது, அதை செய்த முதல் செய்தியை கொடுத்தவர் யாரு? யோவான் தானா? எலியா வந்தாயிட்டான. இவங்க எல்லாம் அரசியல்ல பாத்துக்கிட்டு இருந்து இந்த இதை ஆவிக்குரிய காரியத்தை கோட்டை விட்டாங்க. இவ தவறா படிச்சுக்கிட்டு ஆவிக்குரிய காரியத்தை கோட்டை விட்டுட்டு எலியா வந்தாயிற்று அப்படின்ற அவங்க அவனை அறியாமல் என்ன செஞ்சாங்க? தங்கள் இஷ்டம்படி அவனுக்கு செய்தார்கள், தன் இஷ்டம்படி அவனுக்கு செய்தார்கள். தங்களுடைய பாவ இயற்கை சீர்கேடுல, தங்களுடைய மேல் பார்வையான பொய் மதத்துல, தங்களுடைய இஷ்டத்தின்படி அவருக்கு செய்தார்கள். பயங்கரமான கொடுமை செய்தார்கள். மார்க்ல அதே அவருக்கு இஷ்டப்படி செய்தது பாருங்களா, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். அவனுக்கு இஷ்டப்படி அவங்களுக்கு செஞ்சாலும் யோவானுக்கு எலியாவுக்கு அதை எழுதியிருக்கிறபடி தான் செஞ்சாங்க, எழுதியிருக்கிறபடி தான் செஞ்சாங்க. எலியாவுடைய வாழ்க்கையும் அவருடைய முடிவும் ஒரு தீர்க்க, யோவான் தானா எலியாவாக வந்தார், அவருடைய வாழ்க்கையும் முடிவும் எழுதி இருக்கிறது. எங்கெங்க எழுதி இருக்கிறதுன்னு பார்த்தா இது எங்கேயுமே எழுதி இல்லை. ஆனா இதுல தான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. பழையற்பாடுல இருந்த எலியாவுடைய வாழ்க்கை வரலாறு, வரப்போற எலியாவுக்கு ஒரு டைப், ஒரு முறையாக, ஒரு டைப்பாக இருந்துச்சு. பழையற்பாடுல இருந்த வல்லமையான தீர்க்கதரிசி, அவ்வளவு பவர்ஃபுல் தீர்க்கதரிசி, அவர் ஊரை விட்டு பயந்து ஓடி போய் செத்தா போதோன்ற போற நிலைமைக்கு வந்தது காரணம் என்ன? ஒரு மோசமான ஒரு பெண், துன்மார்க்கமான ஒரு பெண், ஒரு கொள்கை இல்லாத ஒரு ராஜா தானே காரணம். ஜெசபேலும் ஆகாபும் உங்க ரெண்டு பேர் தான் காரணம். மோசமான ஒரு பெண், ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜா. ஆனா அதே புதிய ஏற்பாடு எலியாக்கு, இது யோவான் தானாக்கு என்ன ஆச்சு? அவர் தலையே வெட்டப்பட்டது எதுனால? ஒரு மோசமான ஒரு பெண் ஏரோதியா, ஒரு கொள்கை இல்லாத ஒரு ராஜா ஏரோது. புரியுதுங்களா? அவருடைய வாழ்க்கை வரலாறு பழையற்பாடுல எலியாக்கு என்ன நடந்துச்சோ, எப்படி எழுதப்பட்டிருக்கோ, அதே மாதிரி தான் புதிய ஏற்பாடு எலியா யோவான் தானாக்கு நடந்து முடிந்தது. அதுதான் அவர் சொல்ற பாருங்களேன். இதையெல்லாம் எழுதின பிரகாரம் அவங்களுக்கு இருக்கிற குழப்பத்தை தீர்க்கிற, அவங்க முதல்ல குழம்பி தலையே சொரிஞ்சுக்கிட்டு மேசியா ஆல்ரெடி இங்க இருக்கிறாரு, எலியா வரணும்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எலியா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம எலியாவை பார்க்கிறோம். இது என்னன்ற ஒரு குழப்பத்துல அவங்க இருக்கும்போது ஆண்டவர் அதை தெளிவுபடுத்துறார். அப்பா ப்ராபஸ்தி மல்கியா 3:4 சொன்னது நிறைவேறிச்சு. எலியா அதை வந்து நிறைவேற்றிட்டார். அவர் வந்து மனுஷர்கள் இஷ்டப்படி செஞ்சாங்க, இஷ்டப்படி எப்படி எல்லாம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு செஞ்சாங்களோ அதே மாதிரி செஞ்சாங்க. அவருடைய முடிவு, அவருடைய பாடுகள் எழுதி இருக்கிறபடி முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. அதோடு அவர் நிற்க வைக்கல. மத்தேயு 12 என்ன சொல்றாரு, திருப்பியும் அதே பாயிண்ட்டுக்கு தான் வர்றாரு பாருங்களேன். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டம்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். திருப்பி 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 இதேதான் பேச்சு அவருக்கு, இவர்களால் பாடுபடுவான். திருப்பியும் அதே டாபிக் தான். எப்படி எலியா முன்னோடியாக மேசியாக்கு முன்னோடியாக போய் எலியாக்கு எப்படி பாடு வந்துச்சோ, யோவான் ஸ்தானாக்கு எப்படி வந்துச்சோ பாடு, அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் வருகிற மேசியாவுக்கு அதே மாதிரி தான் பாடு வரும். இதை அவங்க புரிஞ்சுக்கல பாருங்களேன் என்ன நடக்குது. இந்த தெளிவு கொடுத்த உடனே 13வது வசனத்துல அவர்கள் யோவான் ஸ்தானாவை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள். புரிஞ்சிச்சு, இப்போ குழம்பி பசில்டா இருந்த மூஞ்சு இப்போ கரெக்டா ஃபிட் ஆச்சு அவனுக்கு. ஓ இப்படித்தானா எலியா, யோவான் ஸ்தானா தானா, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். அவர் வந்து அவருக்கு அப்புறம் இவர் வந்திருக்கிறாரு இல்லைங்களா. வேத பாரகர் சொல்லி கொடுத்தது தவறா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, தவறான பார்வையில நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்கன்னு அப்போ அவங்களுக்கு சரியா புரிஞ்சு கிளாரிட்டி அவங்களுக்கு தெளிவு. இதுதான் யோவான் ஸ்தானா அவங்களுக்கு சொன்னாரா டைரக்டா சொல்லல, அவங்களையே ஒரு கேள்வி கேட்டு அவங்களையே வேதத்தை ரெஃபர் பண்ண வச்சு அவங்களையே யோசிக்க வச்சு வரவங்க ரொம்ப நேரம் டிஸ்கஷன் ஆயிருக்கும். வந்து கீழே வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் யோவான் ஸ்தானாவை பத்தி அவங்களையே அவங்களுக்கு போதகரா ஆக்குற ஒரு டீச்சிங். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கே உங்களை போதகரா ஆக்குற டீச்சிங். அதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு நீங்க நினைக்க கூடாது, அது ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்க. வாரம்லாம் அதான் நான் உங்களுக்கு செய்யறது, உங்களுக்கே உங்களை டீச்சரா மாத்தி விடுறேன். டியூஸ்டே லேடிஸ் நீங்களா படிச்சுட்டு வந்து உங்களுக்கே அதை சொல்றீங்க, அது உங்களுக்கே நீங்க சொல்லும் போது இவங்களா அதை யோவான் ஸ்தானான்னு உணரும் போது மறக்க முடியுமா? என் பிரசங்கத்தை வேண்டாம் மறந்துடலாம், ஒருத்தர் சொன்ன மாதிரி நீங்க சொல்றது கொஞ்சம் தான் ரிஜிஸ்டர் ஆகுது, ஆனா நாங்களே படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மறக்கவே முடியாது. அவங்களுக்கே அவங்க டீச்சரா பண்ணி அவங்களுக்கு ஞாபகம். இதுதான் த ப்ராஃபிட்டபிள் வே ஆஃப் டீச்சிங். ஆண்டவரே செஞ்சிருக்கிறார் பாருங்களேன். ஓகே, மூணு காரியத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம் இந்த பகுதியில. ஆண்டவருடைய கம்பீரமான கட்டளை, இதை யாருக்கும் சொல்லாதீங்க. சீஷர்களுடைய கீழ்ப்படிதலை பார்க்குறோம், அதை ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் ஒரு குழப்பம் அவங்களுக்கு, அந்த குழப்பத்தை அருமையாக தீர்த்து வைத்ததை பார்க்குறோம். ஓகே, இதுலேருந்து நமக்கு வருகிற பாடங்கள் என்ன? 21வது நூற்றாண்டில் பல நிலையில் வாழுகிற மக்கள், அவருடைய சபையாக இருக்கிற மக்கள், ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் இந்த பரிசுத்தாவி இந்த என்ன சொல்கிறார், இந்த பகுதியில் சபைக்கு என்ன சொல்கிறார், நமக்கு என்ன சொல்கிறார், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பாடல்கள் இல்லைங்களா. முதலாவது சீஷர்கிட்டேருந்து ரெண்டு பாடங்கள், ஆண்டவர்கிட்டேருந்து மூணு பாடங்கள். வேகமாக படிப்போம். சீஷர்கிட்டேருந்து ரெண்டு நல்ல பாடங்கள், பாசிட்டிவ் லெசன்ஸ். அநேக நேரத்தில் சீஷர்கிட்டேருந்து நல்ல பாடங்கள் நமக்கு வர்றது இல்லை இல்லைங்களா, இந்த நிலையில் வர்றது இல்லை. ஏன்னா அவங்களுடைய ராங் எக்ஸாம்பிள் தான் பார்க்குறோம். இதில் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள், ரெண்டு நல்ல பாடங்கள். முதலாவது பாடம், உண்மையான விசுவாசம் கிறிஸ்துவுடைய கட்டளை, தெளிவான கட்டளையை நமக்கு அதனோட எந்த காரணங்கள் நமக்கு புரியலனாலும் கேள்வி கேட்காம உறுதியோடு அதுக்கு கீழ்ப்படியும். உண்மையான விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா, கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுக்கிறாருன்னா அந்த கட்டளைக்கு காரணங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியாம இருந்தாலும் கேள்வி கேட்காம உறுதியோடு அதுக்கு கீழ்ப்படியும். உண்மையான விசுவாசம், இயேசு அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார், இது யாருக்கும் சொல்லாதீங்க, ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு, அதை கீழ்ப்படுகிறது உயிர்த்தெழுற வரைக்கும். ஆனால் உயிர்த்தெழுதல்னா என்னன்னு சரி அவங்களுக்கு புரியலை. அவங்களுக்கு புரியலனாலும் அந்த மேகத்திலேருந்து வந்த சத்தம் அவங்களுக்கு உண்மையான விசுவாசம் இருந்ததுனால் ஆண்டவர் சொல்றாரு நம்ம அதுக்கு கீழ்ப்படியும், நமக்கு அது கீழ்ப்படியும். நமக்கு புரியல அந்த காரணங்கள், இதனோட விளைவுகள் என்னன்னு புரியல, இதுக்கு ஏன் கீழ்படியணும்னு புரியல, நமக்கு ஒன்றும் எல்லாம் போய் சொல்லணுமேன்னு நம்ம உள்ளுக்குள்ள எல்லாமே சொல்லுது, போய் ஏங்கி கொட்டணுமேன்னு. நமக்கு நியாயமா தெரியுது, நமக்கு நல்லதா தெரியுது, ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடாதுன்றாரு ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். ஐயோ, நீங்க இயேசுடைய ஸ்கூல்ல படிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பாடம் இது, மிக மிக முக்கியமான பாடம். ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தாருன்னா அதுக்கு எல்லா காரணங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கீழ்ப்படிவேன்றது இல்லை சீஷர். எனக்கு அநேக காரணங்கள் அதுக்கு தெரியல, எனக்கு புரியலனாலும் ஆண்டவர் சொல்றார் நான் அதை கீழ்ப்படிவேன். கற்றுக்கிறவன் தான் சீஷர், கற்றுக்கிறவன் தான் சீஷர். அநேக இயேசுடைய கற்பனைகள் வந்து நம்முடைய மைண்டுக்கு சொல்லப்படல, நம்முடைய சித்தத்துக்கு சொல்லப்படுது. கீழ்படி கீழ்படி. நம்ம உண்மையான விசுவாசிகளா இருந்தா, நம்ம உண்மையான ஆபிராமுடைய பிள்ளைகளான விசுவாசிகளா இருந்தா, அவரை மாதிரி கீழ்படிய நம்ம படிச்சுக்குவோம். ஆபிராமுடைய விசேஷம் என்னங்க? உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் மக்களையும் விட்டு நீ போ. எங்க போற, எதுக்கு போற, எப்படி போறேன்னு கூட தெரியாம அந்த மனுஷன் விட்டு வந்தார். எந்த காரணங்களும் தெரியல, கேள்வியும் இல்லை. நீ போ, எங்க போறேன்னு தெரியாம வந்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரே மகன், நீ எடுத்துட்டு வந்து அவனை பலியா எனக்கு கொடு, அவனை வெட்டி எனக்கு வேர்ச்சி கொடு. இந்த மகனை வச்சுத்தான் உன் பிள்ளைகள் உறுதிப்படுத்தப்படும், அவனுக்கு சந்ததிகள் வரும்னு சொன்ன அந்த ஒரே மகனை 100 வயசுல கொடுத்துட்டு அந்த மகனை திருப்பி எடுத்துட்டு வந்து வெட்டுன்றாரு, பலி கொடுக்கணும்ன்றாரு. என்ன காரணம்? இதுக்கு ஒரு 5 காரணங்கள் சொல்ல முடியுமா? இதுக்கு ஒரு 10 விளக்கங்கள் கொடுக்க முடியுமா? நோ. உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா எந்த காரணமும் கேட்காம, கேள்வி கேட்காம உறுதியோடு நீ சொல்லுமாண்டவரே நான் கேட்கிறேன். அவன் தாங்க சீஷன். நம்ம அப்படிப்பட்ட சீஷர்களா? அப்படிப்பட்ட சீஷர்களா? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இருந்த அந்த விசுவாசம், செத்த கருவுல இருந்து, என் மனைவி செத்த கருவுல இருந்து உயிர் கொடுத்து எடுத்து வந்த ஒரு குழந்தைய கொடுத்த தேவன் செத்து போன உடம்ப உயிரோடு திருப்பியும் எழுப்ப முடியும்ன்ற விசுவாசம் அவனுக்கு கீழ்படிய வச்சுச்சு. நமக்கு உண்மையான விசுவாசம் இருந்தா நம்ம அப்படி செய்வோம். உண்மையான விசுவாசம் கேள்வி கேட்காம, காரணங்களை தேடாம கற்பனைகளுக்கு கீழ்படியும். நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கா? இதை எப்போங்க நம்ம கற்றுக்குவோம்? எப்போ நம்ம கற்றுக்குவோம்? நம்ம லெவல் எவ்வளோ கீழேனா, விசுவாச லெவலு, முதிர்ச்சி லெவல் எவ்வளோ கீழேனா, ஒரு கற்பனையை கீழ்படியறதுக்கு 10-15 காரணங்களும் உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா? என்னுடைய பிரசங்கம்லாம் அநேக நேரத்தில் என்ன, இதை நாம் செய்வோம், தனிப்பட்ட ஜபம் செய்ய வேண்டும். அதற்கு 3 வாரம் காரணங்கள் நான் சொல்லணும். அந்த 3 வாரம் காரணங்கள் சொன்னாலும் செய்யாதவர்கள் இன்னும் இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. என்ன இப்படி, நம்ம விசுவாசிகளா, நம்ம சீஷர்களா? யோசிச்சு பாருங்க. உண்மையான முதிர்ச்சி என்ன தெரியுமா? கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க, எந்த காரணமும் தேவையில்லை, உங்க மேல எனக்கு எல்லா நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையே என்னுடைய சித்தம், உன் கற்பனையே என் சித்தம். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்பதாங்க நம்ம வாழ்க்கையில யூனிவர்சல் ஒபீடியன்ஸ், வாழ்க்கையில நமக்கு பிடிச்சதொண்டி கீழ்படுகிறது இல்ல, நமக்கு புரிஞ்சதொண்டி ஆண்டவர் சொல்லிட்டாருமா கீழ்படிவன. அப்படிப்பட்ட முதிர்ச்சியான கிறிஸ்தவர்களா நம்ம எப்ப மாற போறோம்? கிறிஸ்துவுடைய ஸ்கூல்ல அதாங்க ஒரு முதிர்ச்சி. என்னை நேசிக்கிறவன் என் கற்பனைகளை கீழ்படிவான். எனக்கு புரியலனாலும், அதோட ஞானம் எனக்கு புரியலனாலும், அதோட நன்மை எனக்கு புரியலனாலும், என் பிள்ளைய கொடுக்கணும்ன்றாரே, இவர் என்ன கொடுமையான ஒரு சாடிஸ்டிக் கடவுளா? நோ. இந்த சுளிக்கிற கோபமா கொடுமையா தெரியற முகத்துக்கு முன்பதாக நித்திய எல்லையற்ற அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். பராமரிப்புல அவர் முகம் சுளிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா நான் அவருக்கு கீழ்படிவேன். கீழ்படிஞ்சவன தானே அந்த விசுவாச ஆண்டவர் கனம் பண்ணாரு. நம்ம எங்க கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லையே. கீழ்படிதல் தானே எல்லாம் ஆசீர்வாதம் கொண்டு வர்றது. நமக்கு புரிஞ்சதுல ஒண்டி கீழ்படிவோமா? நம்ம நமக்கு நல்லதா தெரியறதுல ஒண்டி கீழ்படிவோமா? இல்ல, யூனிவர்சல் ஒபீடியன்ஸ். ஆண்டவர் சொன்னா நான் கீழ்படிவாங்க, அவன் தாங்க சீஷர். நம்ம அப்படி இருக்கிறோமா? அந்த பாடத்தை இதுல இருந்து படிக்கணுங்க. அவங்களுக்கு உள்ளெல்லாம் போய் சொல்லணும்னு வந்தாலும், உண்மையான சீஷர்களாக இயேசு உயிர் செல்ற வரைக்கும் இந்த பேச்ச வாய் உடல யாருக்கும் உன்னால முடியுமா? ஒரு ரகசியத்தை சொல்லி கட்டுப்படுத்த பேதுனாலேயே முடிஞ்சிருக்கே. ஏன்? அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் முதல் பாடம், நல்ல பாடம், நம்ம படிக்கணும். ரெண்டாவது பாடம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நமக்கு புரியாம குழப்பமா இருந்தா இந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நம்ம செய்யணும். நல்ல எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் பார்த்து படிக்கிறோம். இயேசுடைய வார்த்தைகளை நீங்க படிக்கிறீங்க, இவங்களுக்கு பாருங்களேன், உயிர் மரித்தோர்லேருந்து உயிர்த்தோர்லேருந்து என்னன்னு புரியல. என்ன பண்ணாங்க? தங்களுக்குள்ள டிஸ்கஷன், தங்களுக்குள்ள பேசி, இது என்ன என்ன டிஸ்கஷன். சரி, அவங்களுக்கும் புரியல. ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்கறாங்க, புரியும்படிக்கு, புரிஞ்சு தெளிவடைஞ்சாங்க. நம்ம அப்படியா? நம்ம அப்படியா? உங்க பைபிள் ரீடிங் எப்படிங்க இருக்குது? நீங்க பைபிள் படிக்கும் போது, படிக்கிறதே கஷ்டம், படிக்கும் போது எப்படி படிக்கிறீங்க? நீங்க படிக்கும் போது ஏதோ வசனம் புரியறதில்ல, புரியறதில்லன்னும் போது என்ன பண்றீங்க? தொடர்ந்து படிக்கிறது தான் பைபிள். இப்படித்தான் நம்ம படிக்கும் போதே என்ன யூகத்துல படிக்கிறோம் இதெல்லாம் சொல்றது நம்ம புரிஞ்சுக்க முடியாது. வேதம் தெளிவானது அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டாலும் இதெல்லாம் நம்ம சும்மா படிக்கிறதுக்கு ஒரு பக்தியின் படிப்பு. புரிஞ்சுட்டு நான் படிக்கிறது இல்லை. இந்த இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிச்சு முடிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு என்ன படிக்கிறோம், இதுல என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க பாக்குறோமா? இதே தான் படிச்சு அது என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, சீசன் என்ன, பைபிள் இப்படிதாங்க, நமக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுன்ற யூகத்துல படிக்கிற மக்களா இருந்திருக்கிறேன். அப்படியா இருக்கிறீங்க? அநேக பேர் நீங்க அப்படிதாங்க. நம்ம ஈவினிங் கிளாஸ்ல படிக்கிற வேதம் தெளிவானது, கஷ்டமான பகுதியை நம்ம என்ன பண்ணணும், வேற சுலபமா தெளிவா இருக்கிற பகுதியில் அப்படி படிக்கிறவங்களா நீங்க, அப்படி படிக்கிறவங்களா? இதுக்கு இது புரியலையே, புரியலன்னா அது புரியாம போட்டோம், அது புரியாத பத்தி எனக்கு ஒன்றும் அக்கறை இல்லை, ஐ வில் கோ இன்னொன்னு படிச்சுட்டு போவோம், இன்னொன்னு படிச்சுக்கிட்டு போவோம். அப்படி பைபிள் ரீடர்ஸா நீங்க இருந்தீங்கன்னா ஒருபோதும் ஆவிக்குரிய முதிர்ச்சி வளர்ச்சி அடையவே முடியாதுங்க, அடையவே முடியாது. ஒரு டேஞ்சரஸ் ஆட்டிடியூட் இது பைபிள் படிக்கும்போது. சும்மா பேருக்கு படிச்சுட்டே போறது புரியாது, 20-30 வருஷம் இப்படி பைபிள் படிச்சாலும் பயனடைய மாட்டேன். பைபிள் படிக்கும்போது புரியுதா இது என்ன சொல்லுது, தெளிவாச்சே, நமக்கு புரியணும்னு தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. ஒரு மந்திரம் மாதிரி படிக்க சொல்லலையே, அதை படிச்சு புரிஞ்சுக்கிறோமா? அது புரிஞ்சுக்கலன்றது அக்கறை நமக்கு இருக்கு, அக்கறை இருந்தா தானே புரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம், புரியலன்ற அக்கறை கூட நமக்கு இருக்கிறது இல்லை. நம்ம என்ன சொல்றது, ஏன் தெரியுமா, எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இன்னும் அறியாமையில முதிர்ச்சி இல்லாத ஒரு குருட்டுத்தனத்துல வாழ்றதுக்கு இதாங்க காரணம். இது காரணம், மெயின் காரணம், உண்மையான காரணம் என்ன தெரியுமா, மென்டல் லேசினஸ், ஆவிக்குரிய மன சோம்பேறித்தனம். இதெல்லாம் யார் யோசிக்கிறது, இதெல்லாம் யார் யோசிக்கிறது? நம்ம உலகத்தை கணக்கு போடணும்னா ரொம்ப யோசிச்சு திருப்பி 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 கணக்கு போடணும். பைபிள் எல்லாம் அப்படி கம்பேர் பண்ணி அதை பண்ணி இந்த புக்ஸ் எல்லாம் பார்ப்பல, யார் யோசிக்கிறது? ஆவிக்குரிய மென்டல் சோம்பேறித்தனம், லேசி டிசைபிள்ஸ். இயேசு வந்து நமக்கு பாவ மன்னிப்புக்கு வேணும், சமாதானத்துக்கு வேணும், ஆசீர்வாதத்துக்கு வேணும், ஆனா நான் மாத்திரம் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பேன். ஆவிக்குரிய சோம்பல் இதுதான் எல்லா விதமான ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மைக்கும் குருட்டுத்தனத்துக்கும் காரணம். குருட்டுத்தனத்துக்கும் சில கிறிஸ்தவர்கள் 15, 20, 30, 50 வருஷம் சர்ச்சுக்கு வளர்ந்துருப்பாங்க, வளர்ச்சியே இருக்காது. இன்னமும் செரலாக் பேபிஸ்ன்னு ஒரு பேர் தெரியுங்களா, செரலாக் பேபிஸ் தான். செரலாக் தெரியுமா, நீங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க, என்ன இருக்கும், பேஸ்டா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். அதை வாயில வச்சிங்கன்னா என்ன, அப்படியே அல்வா மாதிரி உள்ள போவோம், நீங்க கடிக்க வேண்டியதில்லை, மெல்ல வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியது, அழகா உள்ள போவோம். அது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அதை கடிக்க ரொம்ப ஈஸி. அநேக கிறிஸ்தவர்களும் 30-50 வருஷம் ஆன பிறகு இன்னும் செர்லாக் பேபிஸ் தான். அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற செர்மன்ஸ் வேணும், மூளையெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா தூங்கிட்டு இருந்தது இல்லையா, ஈஸியா படிக்கிறது. படிக்கிறதும் ஏதாவது கொஞ்சம் படிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஏதாவது சின்ன மெசேஜாக கொடுத்தா படிப்போம், ஏதாவது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அப்படியே தலையே சுத்தம். அவங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த படிக்கிறதே யாராவது வாய்ஸ் மெசேஜ் எழுதி பேசி இல்லை வீடியோ கீடியோ பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா நல்லா கேட்டுக்குவேன், ஆனால் என்னை படிக்க வேண்டி சொல்லாதீங்க. இது காரணம் என்ன தெரியுமா, மென்டல் சோம்பேறி, ஆவிக்குரிய மென்டல் சோம்பேறி. 25 வருஷம் குழந்தைங்க வந்து செரலாக் சாப்பிடும் போது அதுங்களுக்கு பல் இருக்காது இல்லைங்களா, பல் இல்லாத பல் நீங்க பாத்துருக்கீங்களா, பல் இல்லாதமா நக்கி நக்கி சாப்பிடும். ஒரு 25 வயசாயிட்டு பல்லு ஒழுங்கா விளக்காம ஒன்னும் கடிக்காம பல்ல டெவலப் பண்ணாம எல்லாம் பல்லும் வந்துட்டு இன்னமும் செரலாக் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க சிரிக்கிறீங்க, உங்களை பத்தி தான் சொல்றேன். ஆவிக்குரிய விதத்துல இப்படித்தான் எத்தனை வருஷம் வேணும், 10, 15, 20 வருஷம் நான் இன்னமும் படிக்க மாட்டேன், இன்னமும் நான் கொஞ்சம் யோசிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி என்னுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய பல்லுங்க, மோலார் இன்சைசர்ஸ் பல்லுங்க இருக்கு மைண்ட்ல, அதை பிடிச்சி இதை பிடிச்சி கடிச்சு சிந்திச்சு சீவ் பண்ணி அதை போட்டு என் மைண்டை நான் டெவலப் பண்ணாம இன்னமும் செரலாக் தான் வேணும்னு உட்காந்துகிட்டு இருக்கிற பிள்ளைங்க சபை என்ன சொல்றது, எப்படி நம்ம முதிர்ச்சி அடைய முடியும்? சில பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. ஒரு காரியத்தை படிக்க வைக்கணும், டேமல் ரீடர்ஸ்ல இந்த குரூப்ல படிங்கன்னா எத்தனை ரிமைண்டர்ஸ் அனுப்பணும், எத்தனை ரிமைண்டர்ஸ். லேசி, வேலையில யாராவது பாச கூப்பிட்டு நீ ரொம்ப சோம்பேறியா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன உரைக்குது நம்மளுக்கு, காலையிலேயே நாளைக்கு சீக்கிரம் வந்துருவோம், ஓவர் டைம் செய்வோம், நம்ம பாச விட்டு மாத்தணும்னு. பாஸ்டர் சொன்னா பரவாயில்ல, நம்ம அப்படிதான் பரவாயில்ல, நமக்கு உரைக்கிறது இல்லை பாருங்களேன், மென்டல் சோம்பேறி சொன்னங்க. இப்படி நம்ம த ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி இஸ் த ரீசன் ஃபார் ஆல் ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டெபிலிட்டின்னு வாங்க. இந்த மாதிரி ஆவிக்குரிய முதிர்ச்சி இன்மைதான். இந்த மாதிரி நீங்க படிச்சு மூளையை யூஸ் பண்ணி சீவ் பண்ணி டெவலப் ஆகாததுதான் எல்லா விதமான 30-20 வருஷம் ஆனாலும் கேரக்டர்ல ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு உறுதி இல்லை. ஸ்பிரிச்சுவல் மெச்சூர் இம்மெச்சூரிட்டி, முதிர்ச்சி இன்மை. எவ்வளவுதான் படிச்சாலும் ஒரு வளர்ச்சி ஏற்படுறது இல்லை, படிக்கிறது கஷ்டம். அதான் ஷார்ட் வீடியோஸ் எடுத்துட்டு கொடுங்க, அதான் யாராவது ஆடியோல பேசி அனுப்புங்க. என் மூளையை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், மென்டல் லேசி, படிக்காதவங்க. இதான் இது ரொம்ப ஆபத்துங்க, இது ஆபத்து. வேதம் எவ்வளோ இடங்களில் கடிந்து போகுது, அந்த வசனத்தெல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது. மென்டல் லேசினஸ் அது ஆவிக்குரிய விதத்தில் வரும், அவமானப்பட வேண்டியது மாத்திரம் இல்லை, அது பெரிய பாவம் கூட. அந்த பாவத்துக்கு ஆண்டவர் உங்களை சிக்ஷிக்காம தண்டிக்காம விடமாட்டேன். தொடர்ந்து நான் இப்படித்தான் இருப்பேன், குழந்தையா தான் இருப்பேன்னா பல துயரங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் அனுப்புவார். ஏன்னா ஆண்டவருக்கு அது பிடிக்காதது. கஷ்டங்களை அனுப்புவார், சுந்தரவுகளை அனுப்புவார். ஏன் நீ இல்லைன்னா நீ மெச்சூர் ஆக மாட்டேன்றிய, முதிர்ச்சி அடைய மாட்டேன்றிய, வளர மாட்டேன்றிய, இன்னமும் 25 வருஷம் ஆச்சு, இன்னும் சரலாக சாப்பிட்டுக்கிறிய. அது ரொம்ப ஆபத்துங்க. நம்ம வளரணும், நம்ம வளரணும். ஒரு நம்ம படிக்க சொல்றோம், இந்த வெப்சைட் எல்லாம் படிக்க சொல்றோம். ஏன் பாஸ்டர் பாலா நமக்கு கமிஷன் அனுப்புறதுனாலயா? நிறைய பேர் படிச்சோம்னா நமக்கு அந்த வெப்சைட்ல இருந்து ஏதாவது வருதா? நீங்க வளரணும் இல்லையா, நீங்க படிக்கிற பழக்கம் வர. நம்ம படிக்க பாஸ்டர் பாலா இதை சொல்லி சொல்லியே ஒரு பரலோகத்துக்கு போயிடுவார். எவ்வளோ நம்ம படிக்கலன்னா சிந்திக்க மாட்டோம், நம்ம சிந்திக்கலன்னா மூளை வளராது, நம்ம மூளை வளரலன்னா வாழ்க்கையில ஒழுங்கா சிந்திச்சு ஒழுங்கான வாழ்க்கை முடிவுகளை நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கை இருந்த நிலையிலே தான் இருக்கும். எல்லாம் ஆரம்பிக்கிறது படிக்கிறதுல தான், படிக்கிறதுல தான் மூளை சிந்திப்போம், சிந்திக்கிறதுல தான் வாழ்க்கை சீரடையும், உயரும், பெருசா வரும். இல்லைன்னா நம்ம முன்னேறவே முடியாது. இன்னமும் எல்கேஜி தான், இன்னமும் சரலாக் பேபிஸ் தான். எப்போ வளரப்போறோம்? த ஸ்பிரிச்சுவல் டேஞ்சர் ஆஃப் மென்டல் லேசினஸ், ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டெபிலிட்டி, ஆவிக்குரிய நிலை இல்லாத தன்மங்க. சில சகோதரங்க வர்றாங்க, சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் புதுசாக கூட நம்ம மெம்பர்ஷிப் எடுக்க பார்க்குறோம். 2-3 வருஷம், ஏன் வர சபையில் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ வளர்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை மெம்பராக கூட எடுக்கல, ஆனால் வளர்ந்துருக்குறாங்க. ஆனால் சில பேர் 20-15 வருஷம் இருந்து கூட வளரலையே. ஏன்? ஒரே ரீசன், உங்கள் மென்டல் லேரிஸ்னஸ்ங்க. அது பாவம், அது தப்புன்னு நீங்கள் உணர்ந்தால் தான் அதுலேருந்து நீங்கள் வெளியவே வருவீங்க. அது தப்புன்னு உணரணும். இல்லைன்னா இப்படிதான் பேசிட்டு இருப்பா, இப்படிதான் நான் இருப்பேன், நான் இப்படிதாங்க. அது நீங்க இல்லை, உங்க சோம்பேறித்தனம், இட்ஸ் மென்டல் லேசினஸ். அதுல இருந்து வெளியே வரலன்னா வளர முடியாது. ஆண்டவர் சிரிச்சிப்பாரு, இப்படிதான் 50 வருஷம் ஆனாலும் தாடே இருக்கும் செர்லாக் சாப்பிட்டுக்கிட்டு. 50 வருஷம் குழந்தைக்கு செர்லாக் கூட்டினா எப்படி இருக்கும்? இவ்வளோ அசிங்கமா இருக்கும். வெரி சேட். சில பேர் வளர்ந்து சீக்கிரமே முன்னேறி பிரசங்கம் பண்ற அளவுக்கு வந்துடுறாங்க, சில பேர் அப்படியே இருக்கிறாங்க. வெரி சேட். காரணம் ஒரே காரணம் தான், அவங்களுக்கும் நமக்கும் மென்டல் லேசினஸ்னால படிக்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை, மூளைய பயன்படுத்துறது இல்லை. நிறைய நேரங்களில் ரொம்ப சோகம். இந்த சீஷருக்கு என்ன பண்றாங்க? ஓகே, ஆண்டவர் சொன்னது ஒண்ணு புரியல, உயிர் தள்ளணும்னு சொல்லிட்டாரு. உயிர் தள்ளுறது மனுஷகுமாரன் உயிர் தள்ளணும், ஓகே இது உயிர் தள்ளணும். அதெல்லாம் யாரும் கேசிக்குவாங்க, அதெல்லாம் யாரும் யோசிப்பாங்க, அதெல்லாம் யோசிக்கிறது நேரம் இல்லைன்னு இல்லை. உடனே போய் எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்றாங்க, தங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், இதெல்லாம் என்ன இருக்கும், நீ என்ன நினைக்கிற, நீ என்ன நினைக்கிற, பேதுருவையா, ஒரு டிஸ்கஷன் நடக்குது. நம்ம கிட்ட நடக்குதா? ஒரு பைபிளை படிக்கிறோம், படிச்சு புரியல, புரியலன்றது கூட நமக்கு புரியல. அப்படி நம்ம பைபிள் வாசிப்பு, இது புரியலன்றது கூட புரியல நமக்கு, இது புரியலையே, இது தெரியலையே, இது என்ன அர்த்தம்? அடுத்த வாட்டி எங்கேயோ இன்ஃபார்மலா பாக்குறோம், எங்கேயோ போறோம் கார்ல. பிரதர், நான் இந்த எபிரேயர்ல இது படிச்சிருக்கிறேன், நீங்க படிச்சிருக்கிறீங்களா? நம்ம இல்ல சப முடிச்சுட்டு பிரதர், இதை நம்ம நான் இன்னைக்கு அதை படிச்சேங்க, நீங்க யோசிச்சு. இதுவா நம்ம டிஸ்கஷன்? சீசர்ல டிஸ்கஷன் அப்படித்தான் அங்க நடக்குது. அதனால தான் இங்க அருமையா எழுதப்பட்டிருக்கு. நம்ம டிஸ்கஷன் எடுத்து எழுதுனாங்கன்னா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்தீங்க, எப்படி இருக்குதுங்க, அது இருக்குது, அது இது, அது அதே தான் பேச்சு. அப்படி பேசுறாங்க ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன புரியுது, உனக்கு என்ன புரியுதுன்னு ஒருத்தர் ஒருத்தர் பேசி அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியல. சரி, கேள்வி இருக்குது, என்ன பண்றாங்க? இயேசுகிட்ட போறாங்க, இயேசுகிட்ட போறாங்க. எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா, எவ்வளவு தெளிவா. அவங்களையே டிஸ்கஸ் பண்ணி வேதம் வந்து ஒருத்தர் சொல்றாரு, ரொம்ப அறிவுள்ள, ரொம்ப பிரில்லியன்ட் படிப்புள்ளவனுக்கு வேதம் திறக்கப்படுறது இல்ல. ஆர்வத்தோடு தாழ்மையா வேதத்தை அறியணும், புரிஞ்சுக்கணும்ன்றவனுக்கு வேதம் திறந்த புக். வேதம் மூடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சோம்பேறிகளுக்கு வேதம் கொஞ்சம் கூட திறக்காது, கொஞ்சம் கூட திறக்க, கம்ப்ளீட்டா மூடிடும், சீல்டு. அது சீல் பண்ணி வை. சோம்பேறிகளுக்கு இது யாருக்கும் தெரியக்கூடாது, மென்டல் லேசிங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம படிக்கிற வேதம் ஆர்வத்தோடு படிக்கிறவர்களா இருந்தோம்னா தாவீது மாதிரி தேவனே அதிசயமான காரியங்கள் வேதத்துல காண்பிக்க எனக்கு புரியல ஆண்டவரே, உங்க ஜபங்கள்ல டெய்லி ஜபங்கள்ல ஆண்டவரே இதை நான் படிச்சேன், இது எனக்கு புரியல, இது எனக்கு சொல்லிக் கொடுங்க இயேசுவே. எத்தனை வாட்டி ஜபிக்கிறீங்க அந்த மாதிரி? ஆண்டவரே உடம்பு சரியில்லை, ஆண்டவரே வேலையின் ஆசீர்வதியும் குடும்பத்தை ஆசீர்வதியும் பிள்ளைய ஆசீர்வதியும் இதே தான். இந்த ஜபம் எப்போ இருக்குது? ஆண்டவரே இந்த வசனம் நான் படித்தேன், இது எனக்கு புரியல, இயேசுவே நீர் எனக்கு சொல்லிக்கொடும். நான் போதகராக 15 வருஷம் பிரசங்கம் பண்ணவனாக சொல்றேன், இந்த மாதிரி இயேசுக்கிட்ட போகும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த ஜபத்தை அவர் கேட்காம இருக்கிறதே. அவர்கிட்ட படிச்சுக்கும் போது அந்த எம்மா ஊர்ல போனவங்க மாதிரி அவர் நமக்கு விலக்கி கொடுக்கும் போது நம்ம இருதயெல்லாம் கொழுந்தொட்டி எரிஞ்சிச்சு. அவர்கிட்ட படிச்சுக்கும் போது அப்படித்தாங்க ஆகுது. ஜபத்தோடு எனக்கு புரியல, நான் என்ன பிரசங்கம் பண்ணுவேன்னு தெரியல, இதுக்கு எனக்கு விளக்கி கொடுங்கன்னா என்ன சொல்லி கொடுக்குறாரு? அது ஜபத்தை கேட்காம இருக்கிறது இல்லை, ஆர்வத்தோடு போய் கேட்கும் போது நான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. அவர் சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம இருதயெல்லாம் கொழுந்துட்டு எறிகிற மாதிரி ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுது. எந்த கமெண்ட்ரியும் அந்த புரிதல் நமக்கு கொடுக்க முடியாது, எந்த புக்கும் கொடுக்க முடியாது. சில நேரங்களில் எத்தனையோ கமெண்ட்ரியில தெளிவில்லாதத அந்த ஜபத்தில் அவரு ஆவினால உணர்த்துறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி அது உங்க அனுபவமா? அது உங்க ஜபமா? இப்படி வளர்றீங்களா? இதாங்க முதிர்ச்சியின் வழி, இதான் இப்படி முதிர்ச்சியின் வழி. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நல்ல எக்ஸாம்பிள் டிசைபிள்ஸ் கிட்ட. ஓகே தேவன் தான் அங்க பாருங்க, இந்த மாதிரி ஆட்டிடியூட் அவங்களுக்கு வந்ததுனால தான் ஒரு காரியம் புரியலாம். இது வளரப்போகுது, இன்னுமே பேச போறாங்க. இப்படி வளர்ந்து அவங்க அப்போஸ்தலர்களா மாறி புதிய ஏற்பாடு எழுதுகிற பெரிய எழுத்தாளர்களாக தான் அவங்க மாறினாங்க. புதிய ஏற்பாடே எழுதி அவர்தான் காலாகாலமா படிச்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்தை மாற்றுகிறவர்களா மாறினாங்க. நம்ம இன்னும் சரலாக் பேபிஸா தான் இருப்போம். இந்த பாதையில் நம்ம வளரலண்ணா, இன்னும் வளரலண்ணா. நம்ம வளரணுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், படிக்கணும், முதிர்ச்சி அடையணும். புரியாத காரியம் வேதத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி படிக்கணும். அது புரியலனா ஜபம் பண்ணும். ஆவியான் பைபிள் அதுவே நமக்கு விளக்கி கொடுக்குதே. அப்பதாங்க வளர முடியும், வளர முடியும். தேவன் இந்த பாடத்தை நம்ம படிக்க உதவி செய்யட்டும். இந்த சீஷர்கிட்ட முன்மாதிரி கடைசியாக வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட 3 பாடங்கள் படிக்கணும். முதலாவது பாருங்க, இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம்மளும் இருக்கணும் இல்லைங்களா? இயேசு மாதிரி நம்ம மாறணும்னா இந்த பகுதியில இயேசுடைய ஒரு குணத்தை நம்ம ரொம்ப படிச்சுக்கணும். இயேசு வந்து ரொம்ப அருமையாக நம்ம போன வாரம் படிச்ச அந்த 1689 10வது பேராகிராஃப் என்ன சொல்லுது? எல்லா வாதங்களுக்கும் தீர்வு என்ன? வேதம். வாதங்கள் வருது, எலியா இப்படி சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த வாதம் வந்தவுடன் ஆண்டவர் எதுக்கு போறாரு, அப்பீல் பண்றாரு? எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. வேதத்தை எவ்வளவு உயர்வான பார்வையில இயேசு பார்க்கிறாரு பாருங்களா. இயேசுடைய இயேசு மாதிரி நம்ம மாறணும்னா இயேசுடைய பார்வை தான் நமக்கு வேதத்தை பத்தி இருக்கணுங்க. இயேசு வந்து தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கையில் சாத்தாங்கிட்ட சோதனையில பாடுபடும் போதும் அவருக்கு வர்றது என்ன? எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது. தன்னுடைய ஊழியத்தின் காரியங்களையும் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுலையும் பரிசேயர்களை சந்திக்கிறது எழுதி இருக்கிற ஒவ்வொரு பக்கம் தன் திரும்பும் போதும் தன் வாழ்க்கை நடத்தப்படும் போதும் செயல்படும் போதும் சிந்திக்கிற அவர் இருதயம் மனது செயல்கள் எல்லாமே வேதத்தினால கட்டுப்படுற இயேசுவை நம்ம பார்க்கிறோம். இயேசு மாதிரி நம்ம மாறணும்னா எந்த அளவுக்கு வேதத்துல நம்ம ஊறி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இயேசு மாதிரி நம்ம மாறணும். அதான் ஆண்டவருடைய சித்தம் நமக்கு. எதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரு? இயேசு மாதிரி மாறணும். இயேசு மாதிரி மாறுறதுன்னா என்னங்க? வேதம் நமக்கு மிகவும் நெருங்கியதாக, வேதம் நமக்கு மிகவும் அருமையாக, வேதத்தையே இரவும் பகலும் தியானித்து ஊர்ன மக்களாக நம்ம இருக்கும் போதுதான் இயேசு மாதிரி நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். ஏன் இயேசுக்கு எப்ப பாரு அதான் எழுதி இருக்கிறது. நம்ம நாள்ல ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சொல்றோம் எழுதி இருக்கிறதே? சொல்றோமா? எழுதி இருக்கிறதேன்றது ஏதாவது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதா? இன்னைக்கு நான் நாள் ஆரம்பிக்க போறேன், எழுதி இருக்கிறதே அதன்படி செய்யணுமே. எழுதி இருக்கிறதே நம்ம டிஸ்கஷன்ல இருக்குதா? எழுதி இருக்கிறதே அதன்படி நம்ம முடிவுகள் இருக்கிறதா? எழுதி இருக்கிறதே இல்ல. ஏன் வேதம்? வேதம் இல்லாம இயேசு மாதிரி இருக்கிறான் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. வேதத்தை எவ்வளவு உயர்வா இயேசு பாக்குறாரு பாருங்க. தன்னுடைய எல்லா காரியங்களையும் வேதத்தை உண்மையாக உயர்வாக பாக்குறோம். எத்தனை தடவை நம்ம பாக்குறோம் அப்படி? இயேசு மாதிரி வேதம் அவரை முழுமையாக கட்டுப்படுத்தினதை பார்க்கிறோம் எல்லா விதங்களையும். அது முதலாவது பாடம் இயேசு கிட்ட. ரெண்டாவதாக நம்ம படித்த பேராகிராஃப் 9 என்ன சொல்லுது? வேதமே வேதத்துக்கு விளக்கம் கொடுக்குறது. பைபிள் இஸ் இட்ஸ் ஓன் இன்டர்பிரிட்டர் பாருங்களேன். அதை ரொம்ப அருமையாக விளக்குறாருங்க. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இது எலியா பத்தி இப்படி சொல்றாங்களே, மல்கியா இப்படி போட்டிருக்குதே, அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசு வேதத்தை பத்தி என்ன விளக்க சொல்றாரோ அப்படித்தான் நம்மளும் விளக்கம் கொடுக்கணுங்க. நம்ம வேற விளக்கம் கொடுக்க கூடாது. அவர் என்ன சொல்றாரு, எலியா வந்து ஆயிற்று, வந்து ஆயிற்று. உங்களுக்கு தெரியுமா, முக்காவாசி கிறிஸ்தவம் இதை நம்புறது இல்ல. இயேசு இந்த விளக்கத்தை கொடுக்கறது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, எலியா வந்து ஒரு பாதி விதமா தான் வந்தாரு, அவர் நிறைவேறல, இன்னுமே வரப்போறார், மகிமையாக இயேசு வரப்போறார், அது வருவதற்கு முன்பதாக எலியா வருவார், எலியா வந்த பிறகு இயேசு இறங்கி ரகசிய வருகையில் சபைக்காக வருவார், அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வந்து 1000 வருஷம் ஆட்சியை இந்த உலகத்துல ஏற்படுத்துவார், அதுக்கு முன்பதாக எலியா வருவாரு, அவர் கோயிலை கட்டுவாரு, அவர் நிறைவேற்றி முடிச்ச வழிகள் எல்லாம் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி யூதர்களுக்கு நடத்துவார். ஊர்ல இது இவ்வளவு போதகம் இருக்கு தெரியுமா, டிஸ்பென்சேஷனல் போதகம். இயேசு சொல்லிட்டாரு, எலியா வந்து ஆயிற்று, வந்து ஆயிற்று. இயேசு கொடுக்கிற இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பார்க்கணுங்க. எலியா அவருக்கு தவறா அவரை புரிஞ்சுக்கிட்டாங்க, எலியா வந்து ஆயிற்று, அவரை நிராகரித்தாங்க. இவங்க பாருங்க, யோவானை எலியாவை பார்க்கல, இயேசுவை மேசியாவாக பார்க்கல, இவங்க தவறா புரிஞ்சுக்கிட்ட முழு ஜெனரேஷனே தவறா ஏன் புரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசுவை மிஸ் பண்ணிட்டாங்க, அவரை அறியாம போயிட்டாங்க, அவருக்கு கொடுமையானது செஞ்சிட்டாங்கன்றாங்க. அது செஞ்சது காரணம் என்ன, வேதத்தை தவறா விளக்குனதுனால. உங்களுக்கு தெரியுதா, வேதத்தை கரெக்டா விளக்க வேண்டிய பிரம்மாண்ட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியுதா, வேதத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால எலியாவும் அவங்க அறியல, மேசியாவும் அவங்க அறியல, இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறாங்க. வேதத்தை தவறா வியாக்கியானம் பண்ணா, தவறா புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சிட்டாங்க, செய்யக்கூடாத கொடுமையை செஞ்சு யோவான் தன்னை தலைய வெட்டிட்டாங்க. அது ஏறோது செஞ்சிருந்தாலும் அந்த 100 ஆண்டு மேல அந்த பழியை இயேசு போடுறார். இவங்க அவர் அறியாம ஏறோது அதை செய்ய அனுமதிச்சிட்டாங்கன்றார். எவ்வளவு பெரிய மேசியாவே கொண்டுட்டாங்க, வேதத்தை தவறா புரிஞ்சுக்க விலகி வியாக்கியானம் பண்ணாததுனால் எவ்வளவு பெரிய தவறு பாருங்களேன். அதோட முக்கியத்துவம் நம்ம பாக்குறோம். இயேசு கொடுக்கிறார், நம்ம மனசுல என்ன வச்சிருக்கிறோமோ அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு வேதத்தை படிக்க வரக்கூடாது. வேதம் என்ன சொல்லுதோ அதை நம்ம புரிஞ்சுக்க வரணும். இவங்க அப்படித்தான் அவங்களே ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க, இப்படிதான் ஜன, இதுதான் ஜனங்களுக்கு வேணும், இதுதான் வேணும்னு அதை வந்து பைபிள்ல புகுத்த பார்த்தாங்க. இன்னைக்கும் அதாங்க நடக்குது, இன்னைக்கும் அதான் நடக்குது. கடைசியாக ஒரே ஒரு பயன்பாடு, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை வேதத்தின் மையமான நிகழ்வாக நம்ம பார்க்கலன்னா வேதத்துல எதுவுமே நமக்கு புரியாது. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை வேதத்தின் மையமான சத்தியமாக நம்ம பார்க்கலன்னா வேதத்துல நமக்கு என்னமே புரியாது, எல்லாமே தவறாதான் போகும். இந்த சீஷங்க பாருங்களேன், அவரு சாகுற வரைக்கும் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. ஏன், பிரச்சனை என்ன, அவர் சாக போறாரு, காலெல்லாம் கழுவுறாரு, அவங்க கூட என்ன சண்டை தெரியுமா, நம்மள யார் பிரைம் மினிஸ்டர், நம்மள யார் பெரியவங்க, க்ளூலெஸ், புரிஞ்சிக்க வேலை. காரணம் என்ன, அவர் மரணத்தை அவர் புரிஞ்சிக்கல. அதான் இன்னைக்கும் அதாங்க, அவர் மரணத்தான் வேதத்தின் மையம்னு புரிஞ்சிக்காமத்தான் தவறான விளக்கங்கள் வருது. வேற வேற புக்ஸ் எல்லாம் படிச்சா அவங்களுக்கு தெரிய முடியும், அங்கே என்னவோ தவறு நடந்து போயிட்ட மாதிரி, யோவான தெரியாம கொண்டுட்ட மாதிரி, திருப்பியும் ராஜ்யம் ஸ்தாபிக்கல, திருப்பியும் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறார், திருப்பியும் 1000 வருஷம் அரசு, ஏன் ஒரு மரணம் ஒரு மிஸ்டேக் மாதிரி பாக்குது, இல்ல தப்பு. அதை நம்ம வேதத்துல இயேசுடைய மரணம் தான் சென்டர், அதை சென்டரா பாக்கலன்னா வேதம் எல்லாமே ராங்கா தான் புரிஞ்சுக்கும். ரொம்ப முக்கியமான பாடம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும் இந்த பாடங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது. கருமையான பகுதி, பல பாடங்களை நம்ம படிச்சிருக்கோம். சீஷர் கிட்ட 2 பாடங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது இல்லைங்களா, நல்ல எக்ஸாம்பிள் நம்ம அவங்க கிட்ட படிச்சிருக்கிறோம். ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. வேற என்ன படிச்சுக்கிட்டோம், கேள்வி கேட்காம ஆண்டவருடைய கற்பனை நம்ம காரணங்கள் தெரியலனாலும் கீழ்படுகிறோம் தான் சீஷர், அதான் உண்மையான விசுவாச கடையாளம். இயேசு கிட்ட 3 பாடங்கள் படிச்சுக்கிறோம். என்ன 3 பாடங்கள், இயேசு வேதத்தை எவ்வளவு உயர்வாக பார்க்கிறார், the authority of the Bible, the supremacy of the Bible, வேதத்தின் போதுமான தன்மை, வேதத்தின் அதிகாரத்தன்மை, வேதத்தின் உச்ச அதிகாரத்தன்மை, அதெல்லாம் நம்ம வெறும் வசனத்துல படிக்கிறது இல்லை, அது உண்மையா நினைச்சு வாழணும். வேதமே உயிராக, வேதம் பைத்தியர்களாக, வேதமே எல்லாமே எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது நினைச்சு வாழ்றவங்க தாங்க ரிஃபார்ம், அப்படித்தாங்க பியூரிட்டன்ஸ் இருந்தாங்க, அப்படிதாங்க ரிஃபார்மர்ஸ் இருந்தாங்க, அப்படிதான் இயேசு இருந்தார். நம்ம எந்த அளவுக்கு அப்படி இருக்கிறோமோ அப்படிதான் இயேசு மாதிரி இயேசுவை பின்பற்றுறோம்னு இருக்கும். வேதம் தான் எல்லாமே. இயேசு வேதத்தை விளக்குறது பாருங்களேன், வேதத்தை வச்சே வேதத்தை விளக்குறாரு. அவருடைய விளக்கம் தான் உறுதியான விளக்கம், இயேசுடைய விளக்கத்தை தான் ஏற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா. கடைசியாக அவர் மரணம் தான் வேதத்துக்கு மையமான சத்தம், வேதத்தின் மையமான சத்தம். அந்த மரணத்தை நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு வேதத்தை புரிஞ்சுக்க முடியும். அதை விட்டோம்னா வேற எதுவுமே வேதத்துல நமக்கு சரியா புரியாது, எல்லாமே கோணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் ஜெபம் பண்ணி. அருமையான ஆண்டவரே, இந்த நல்ல பாடங்களை நாங்கள் படிக்க இந்த பகுதியில் உதவி செய்திருக்கிறீர். அப்பா, இதை கேட்டவர்களாக இன்னொரு சாமன் கேட்காம எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். எத்தனை காலம் நாங்கள் முதிர்ச்சி இல்லாதவர்களாக இப்படி இருப்போம். அந்த சீஷர்களும் ஒரு காலத்துல அவங்க எவ்வளவு முட்டாளாக இருந்தாங்கன்னு இதெல்லாம் நினைச்சு பார்த்து நீர் உயிர்த்தெழுந்த பிறகு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு உமக்கு ஒரு குருடர்களாக இருந்தோம்னு ஐயோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே எவ்வளவு ஏங்கி இருப்பாங்க. நாங்களும் எங்க நாட்களை வீணாக்காம அன்றைய வேதத்துல முதிர்ச்சி அடைய வளர, வேதம் உச்சகட்ட அதிகாரம் உள்ளது, எழுதியிருக்கிறதுன்னு எவ்வளவு நீங்க பேசி இருக்கிறீங்க, அதுக்கு முக்கியத்துவம் தந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பேரளவுக்கு கிறிஸ்தவமாக இன்னமும் குழந்தைகளாக நாங்கள் இராதபடிக்கு வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பாடங்களை இருதயத்தில் படிச்சுக்க உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. போட்டிருக்கிற கடைசி பாடல் 181.